தேவனுடைய அல்லது தேவன் சித்தம் என்று கூட நம்ம அதை சொல்லலாம். இந்த தேவ சித்தம் என்ற பாடம் இது ஒரு தொடர் ஸ்டடி. இதை வாராந்திரம் வெள்ளிக்கிழமையில நீங்க கூடி வரக்கூடிய அந்த கூடுகையில மாதத்துல இரண்டு முறை நம்ம வரோம் வெள்ளிக்கிழமையில. அப்ப வரும்போது உங்களுக்கு இந்த பாடம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அநேக சகோதர சகோதரிகள் வேலை நிமித்தம் பல்வேறு சூழல்களின் நிமித்தம் உங்களால அந்த ஸ்டடி அதாவது வாராந்திர கூடுகையில பங்கெடுக்க முடியல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாராந்திர கூடுகை என்பது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான காரியம். நம்ம வரோம், இன்னும் நம்மளோட சேர்ந்து இன்னும் சில அருமையான மூத்த சகோதரர்கள் வந்து அந்த பாடங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்கவுங்க ஒவ்வொரு டாபிக்ல எடுக்கிறாங்க. இது நம்ம எடுத்துட்டு இருக்கிற டாபிக் வந்து தேவ சித்தம். எனவே இப்படி அந்த பல்வேறு விதமான அந்த டாபிக் வந்து நியாயமாகவே உங்களால சில சூழ்நிலைகளை மித்தம் வர முடியலன்னா தயவு செஞ்சு அதை ஆடியோ கலெக்ஷன் வந்து வந்த பிரதர்ஸ் கிட்ட நீங்க வாங்குங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க, வாங்கி அதை கேளுங்க. அப்பதான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் என்பது ஒரு ஆவிக்குரிய ஆகாரம். இந்த ஆதாரத்தை தேவன் சென்னை எக்லீசியாவுக்கு என்று அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த எக்லீசியால அங்கமா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த ஆதாரத்தை வாங்கி புசிக்கணும். அப்பதான் அது தேவன் கொடுக்கறதான நோக்கம். ஏன்னா தேவன் வந்து ரொம்ப அன்புள்ளவரா இருந்து அவர் தரப்புல எந்தெந்த வழிகள்ல ரொம்ப தெளிவா செய்ய முடியுமோ அவர் செய்யறார். இதை நாம ஒவ்வொருவரும் சரியானபடி உட்கொள்வதற்கு பழக வேண்டும். எனவே அந்த முறையில இனி உள்ள காலங்கள்ல அந்த வாராந்திர கூடுகள் நீங்க வர முடியலன்னா அந்த ஆடியோஸ் அடுத்த சண்டே வரும்போது சகோதரர்கிட்ட ப்ளூடூத் மூலமோ இல்ல லேப்டாப் மூலமோ அதை வாங்கி கொண்டு வீடுகளில் நீங்க கேளுங்க. அதே சமயத்துல இன்னொரு துணிச்சல் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஆடியோ நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நேரடியா வருகிறதற்கு இருக்கிற வாய்ப்பையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் என்றைக்குமே வெளி கிரியைகளை கிடையாது, உள்ளத்தை அவர் பார்க்கிறார். அவருக்கு இருதயத்தின் ஆழங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய சகோதரர்களாக நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, பாயிண்ட் என்னன்னா இந்த தேவ சித்தம் என்ற பாடம் ஒரு மூணு கிளாஸஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு வாராந்திர மீட்டிங். இப்போ அதனுடைய தொடர்ச்சி ஒரு அருமையான வகுப்பு இருக்கு. அந்த வகுப்பை நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம மத்தியில் எடுக்கிறோம். ஏன்னா இந்த வகுப்பு வந்து ரொம்ப முக்கியம். இந்த பார்ட் வந்து அந்த ஸ்டடியை ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ஸ்டடி. அதில் இந்த நாளில் நம்ம பேச போகிற இந்த பகுதி வந்துட்டு இந்த கடைசி காலத்துல இல்லைன்னா இந்த ஒரு பொல்லாத உலகத்துக்கு மத்தியில ஒரு புது சிருஷ்டியா வாழணும்னா உண்மையான கிறிஸ்தவரா அவர் ஜீவிக்கணும்னா அதுல ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. அப்படி கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா பத்தி தான் நம்ம இந்த நாளினுடைய பாடத்துல பார்க்க போறோம். பொதுவா டாபிக் எப்படின்னா தேவ சித்தம். இதுதான் விஷயம். முதல்ல நாம் கொஞ்சம் புதுசாக கேட்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எனவே நம்ம சில விஷயங்கள் கடந்ததை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிட்டு பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ஒன்று தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 4:3
நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது.
பாருங்க, அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னொரு வார்த்தை படிக்கலாம், தெரிஞ்ச பகுதி தான், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 7:21
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
கர்த்தர் இயேசு சொல்லிட்டாங்க, எங்க அப்பாவினுடைய சித்தத்தின்படி யார் செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோகம் வர முடியும். பேரளவுல என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதுல வர முடியாது. இது யார பார்த்து சொன்னார்னா சீசர்களை பார்த்து சொன்னார். பொதுவான உலக ஜனங்களை பார்த்து அவர் பேசல, இல்ல பொதுவான இஸ்ரேலர்களை பார்த்து அவர் பேசல, மாறாக அவரை பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிற சீஷர்கள் கூட்டத்தை பார்த்து அவர் பேசினார். இது நீங்க வாசிக்க வேண்டாம். மத்தேயு 5:3 ஆரம்ப 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, அப்படி கர்த்தர் இயேசு சொல்லிட்ட அந்த பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் முதல்ல அதன்படி வாழணும்னா முதல்ல அந்த சித்தம் என்னவென்று தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வாழ முடியும். ஸோ இதுக்கெல்லாம் சில கிளாஸஸ் நம்ம எடுத்தோம். இப்ப நேரடிய விஷயத்துக்கு வந்தா வேதத்துல ஒரு அருமையான வசனம் சொல்லுது, அந்த பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் எது அப்படின்னா அந்த 1 Thessalonians 4:3 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தம். அவரோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டவங்க புது சிருஷ்டியின் வாய்ப்புக்குள்ள வந்துட்டவங்க மேல தேவனுக்கு வேற எந்த சித்தம் இல்லை. இது நம்ம சொன்னோம் அந்த கிளாசஸ்ல, நமக்கு எந்த வியாதி இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், பெரிய வசதி வாய்ப்புகளோட நம்ம இருக்கணும், வீடு காரு பெரிய பெரிய ஆஸ்திகள் இவைகளோட நம்ம இருக்கணும், நமக்கு எந்த குறைகள் எந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் தேவன் நம்ம மேல சித்தம் வைக்கல. ஏன்னா அப்படி எல்லா குறைகள் இல்லாம இருக்கணும்னா நம்மளுக்கு பரலோகமே தேவையில்லை, அதெல்லாம் இங்கேயே கிடைச்சா பரலோகம் என்ற ஆசீர்வாதமே தேவை. எனவே தேவன் அப்படிப்பட்ட சித்தம் நம்ம மேல வைக்கல. மாறாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். சோ இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பார்க்கும் போது இது நேரடியான சுத்தத்தை பத்தி பேசல. நேரடியான சுத்தம்னா என்ன அர்த்தம்? தவறான பழக்க வழக்கங்கள், பொய் பேசுதல், இல்ல பாவ காரியங்கள்ல ஈடுபடுதல், அதாவது சரீரத்தினுடைய ஒழுக்கத்தன்மை. இந்த ஒழுக்கத்தன்மைகளை பத்தி இந்த வசனம் பேசல. நம்ம பார்த்தோம் ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே யாருன்னா கர்த்தரோடு உடன்படிக்கை செஞ்சிட்டோம், பிதாவாகிய தேவனோட உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். தேவன் சுத்தம் உள்ளவர். இப்ப அவரோடு கூட உடன்படிக்கைக்குள்ள போகணும்னா போகிறவரு யாராத்தான் இருக்கணும்னா சுத்தம் உள்ளவராத்தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறோம். இது ரோமர் 6 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள்லாம் நம்ம பேசிக்கா பேசுவோம். பட் என்ன பாயிண்ட்? நீதிமான் என்ன அர்த்தம்னா பாவம் இல்லாதவன், பாவம் இல்லாதவன் அவனுக்குதான் நீதிமான் என்று பெயர். இப்ப நம்ம எல்லாம் கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம பாவம் இல்லாதவர்கள் என்று சொல்லித்தான் தேவன் என்ன பண்ணார்னா நம்ம கிட்ட உடன்படிக்கைக்குள்ள வந்தார். ஆனா உண்மையிலே நம்ம நீதிமானா இல்ல, நீதிமான் என்று எண்ணப்படுகிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்ம பாவங்கள் பலவீனங்கள் தீமைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்கிற நன்மைகள் மாத்திரம் தேவனுக்கு நேரா போதும். கர்த்தருடைய ஈடுபலியினால மூடப்பட்டிருக்கு நம்ம பாவம். சோ இதனால நம்ம நீதிமான் என்று எண்ணப்பட்டிருக்கிறோம். தேவன் உடன்படிக்கைக்குள்ள நம்மகிட்ட வந்துட்டார். பட் இப்போ அப்படி உடன்படிக்கைக்குள்ள வந்தவங்ககிட்ட தான் அவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் உள்ளவங்களா ஆகும், பரிசுத்தம் உள்ளவங்களா ஆகும். அப்பதான் இந்த பரிசுத்தம் என்பது இந்த சரீரத்தின் ஒழுக்கத்தன்மைகள் ஆல்ரெடி கர்த்தருடைய ஈடுபலி மூலம் மூடப்பட்டிருக்குது. அப்ப அப்படி மூடப்பட்டு தேவன் நம்ம அந்த ஒழுக்கம் உள்ளவங்களாதான் பாக்குறாரு. அதுக்கும் மேல அவரு சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் உள்ளவங்களா ஆகும். அப்படின்னா இந்த பரிசுத்தம் என்பது இந்த சரீரத்தின் ஒழுக்கத்தன்மைகளை விட இன்னும் மேலான ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. இதுக்கு நம்ம பார்த்தோம் ஜஸ்டிபிகேஷன் பத்தீங்கன்னா சில சப்ஜெக்ட் நம்ம பேசணும். பட் இந்த பரிசுத்தம் என்பதின் பொருள் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் டிவோஷனல் லைஃப், நாம் தேவனோடு அர்ப்பணித்துட்டு அந்த அர்ப்பணிப்பை முழுமையாக வாழ்க்கையாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். தேவனோடு நம்ம என்ன அர்ப்பணம் செய்தோமோ அந்த அர்ப்பணத்துல எந்த குறை இல்லாமல், எந்த வலுவல் இல்லாமல், பின்வாங்கல் இல்லாமல் முழுமையாக அந்த அர்ப்பணிப்பை நாம் வாழ்க்கையாக வாழணும். அப்படி வாழ்ந்து முடிக்கிறது தான் குறிக்குது பரிசுத்தம், பரிசுத்தம். ஏன்னா அவங்களுக்கு வசனம் தெரியும், தேவன் தன்னை பத்தி பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அப்படின்னா தேவன் ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்குனார்னா பின்வாங்க மாட்டார், கொஞ்ச தூரம் போயிட்டா ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு வரமாட்டார், இல்லைன்னா அதை ஏனோ தானோன்னு செய்ய மாட்டான். அப்படியே கண்ணும் கருத்துமாக எடுத்து அதை செஞ்சு முடிப்பார். அதுக்குதான் அவருடைய டிவைன் பிளான் ஒரு அருமையான நமக்கு முன்னாடி ஒரு படிப்பினை. தேவன் சொல்லிட்டாரு ஏசாயா 40 அதிகாரத்துல, நான் திட்டம் பண்ணினேன் நான் நிறைவேற்றுவேன், யார் அதை வியர்த்தமாக்குவான். அப்போ தேவன் அவருடைய திட்டத்தை எவ்வளவு அருமையா கொண்டு போறா. இதெல்லாம் தேவனுடைய அந்த குணம், பரிசுத்த குணம். நம்ம பரிசுத்தம் சொன்னா வெறும் நம்மளுக்கு இந்த ஒழுக்க அந்த மாம்சீக ரீதியா தான் மைண்ட் போகும். பட் தேவன் சொல்றார் நான் பரிசுத்த சொல்றார். அப்ப அவருக்கு மாம்சம் இருக்கானா? கிடையாது. அவர் ஒரு ஆவியின் ஜீவி, அழியாமை உள்ளவர். அப்ப அவர் தன்னை பத்தி எப்படி பரிசுத்த சொல்றார்னா அதுதான் அர்த்தம். ஒரு அர்ப்பணிப்பு, தேவன் ஒரு வேலையை எடுத்தார்னா அதை முழுமையாய் திறன்பட செஞ்சு முடிப்பார். இதே போலத்தான் பரலோகத்தில் இருக்கிற சிருஷ்டிகள் எல்லாருக்கிட்டையும் தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த தூதர்கள், தேவன் அவர்களை எதற்காக ஏற்படுத்தினாரோ அதை ரொம்ப அருமையா செஞ்சு முடிப்பார். அந்த பரிசுத்தத்துல இருந்து விலகினவங்க தான் யாருன்னா விழுந்து போன தூதர்கள் பார்க்கும். நெக்ஸ்ட், பூமிக்குரிய அடிப்படையில தேவன் மாம்சீக சிறையில தேவன் தேர்ந்தெடுத்தார். அந்த மாம்சீகத்திற்கு என்ன சொன்னார்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள், என்னுடைய ஜனமா நீங்க இருக்கணும், மற்ற புறஜாதியாரை போல இருக்கக்கூடாது. அதே பரிசுத்தத்தை அவங்க கிட்ட எதிர்பார்த்தார். நாளைக்கு ராஜ்யம் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி கண்ணுக்கு தெரியிற மாதிரி பிரசித்தமாகும் போது இந்த உலக ஜனங்கள்கிட்டையும் தேவன் எதிர்பார்ப்பார். அந்த பரிசுத்தம் அவர்களுக்கு உரிய வண்ணமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சி அவருடைய ஜனங்களாக அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும். இது அவர்களுக்கான பரிசுத்தம். இப்படி ஹோல் டிவைன் பிளான் தேவன் அந்த பரிசுத்தம் என்ற எதிர்பார்ப்பை அவருடைய ஜனங்கள் மேல வைக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். இதே தான் இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல பரலோக வாய்ப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்ம கிட்டையும் அவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமா இருக்கிறது. அதுதான் நம்ம சொன்னா கன்சர்னிங் யூ, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். அது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வார்த்தைகள் நம்ம ஆட் பண்ணோம். அப்ப நம்மை பற்றிய தேவ சித்தம் என்ன? பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும். ஏன் தேவன் அப்படிப்பட்டவர்? அவருடைய மெத்தடு பரலோகத்திலேயும் சரி, அவர் யாருக்கிட்ட என்றானாலும் அந்த மெத்தட் அவர் எதிர்பார்ப்பார். அதே முறையில இன்னைக்கு நம்ம தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் தேவன் கிட்ட, அந்த தீர்மானத்துல வழி விலகாம செம்மையாக நம்ம இருந்துட்டோம்னா அதுதான் தேவனுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தவான்கள் என்பதின் அர்த்தம். வேதத்துல இந்த பரிசுத்தவான்கள் என்பதற்கு ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி விளக்கங்கள் மாறும், அது நம்ம மறந்துடக்கூடாது. வேணா ஒரு வசனம் படிங்க, அந்த வசனத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூதா நிருபம் முதலாவது வசனம், ரெவலேஷனுக்கு முன்னாடி இருக்கிற யூதா நிருபத்துல முதலாவது வசனம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும்.
போதும், அப்ப இங்க பாக்குறோம் பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுது, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பரிசுத்தம் உருவாக்கப்பட்டுச்சு, இதுதான் ஆக்கப்பட்டவர்கள். ஆனா ஒன்னு தெசலோனிக்க 4:3 என்ன சொல்லியிருக்குது, இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் அடிப்படையில சொல்லப்பட்டது, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா ஆக வேண்டும் என்பதே. பாத்தீங்களா, அப்ப பைபிள்லயே ஒரே வார்த்தை ரெண்டு இடங்கள்ல பார்க்கும் போது அதனுடைய அர்த்தங்கள்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் ஆகுது. அப்ப ஏற்கனவே நமக்குள்ள பரிசுத்தம் ஊழியம் நடந்திருக்குதா, இல்ல பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? ஆமா, ஆக்கப்பட்டிருக்கிறோம். பட் இப்ப ஒன்னு 4:3 சொல்ற இந்த பரிசுத்தம் என்பது இதனுடைய பொருள் வேற. ஒருவேளை யூதா பத்தி ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுக்கலாம்னா, யாரு எவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது, யாருக்குள்ள தேவனுடைய சத்தியம் அல்லது அவருடைய வேதம் உண்மை அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரிசுத்தவான்கள். தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவ வார்த்தைகளை பெற்றிருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். சோ இந்த அர்த்தத்துல யூதா பேசுது. ஆனா இந்த 1 Thessalonians 4:3 இது எதை பத்தி பேசுதுன்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பத்தி பேசுது. நம்ம தேவனோடு பண்ணிட்ட உடன்படிக்கையை உண்மை உள்ளவர்களாக கடைசி வரையில நம்ம வாழ்வு முடிக்கணும். அப்பத்தான் வந்துட்டு நம்ம அந்த இந்த பரிசுத்தம் உள்ளவர்கள் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். சோ இதுதான் வார்த்தை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு நம்ம போன வீக்டேஸ் மீட்டிங்ஸ்ல முடிச்சோம். அப்ப இன்னைக்கு என்னன்னா, இந்த வார்த்தையினுடைய பொருள் புரிஞ்சிச்சு. 1 Thessalonians 4:3 சாண்டிபிகேஷன் என்பது ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில இன்றைய காலங்கள்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம் அதுல முக்கியமா அதுல ஒரு பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல, பட் நமக்கு நல்லா அது ஃபீல் ஆகுது. இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம என்ன ஆகுனது, இல்ல நம்மளை கொண்டு வந்தது யாருன்னா தேவன். தேவன் நம்ம முன்னாடி வச்சாரு, நம்ம அதுக்கு விசுவாசம் காண்பித்தோம், கீழ்ப்படிதல் காமிச்சோம், உள்ள வந்துட்டோம். ஆனா இப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த ஓட்டத்தின் வளர்ச்சிகள் எப்படி நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறி போறது எப்படி நடக்கும்னா, உள்ள என்றானதுக்கு அப்புறம் நம்ம பார்ட் வந்து ஃபர்ஸ்ட், தேவன் பார்ட் வந்து செகண்ட். இந்த வார்த்தை கொஞ்சம் மாந்திரிகமா யோசிச்சிங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்பிரிச்சுவலா யோசிக்கும். இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம உள்ள வரும்போது தேவனே கொண்டு வந்தாரு, நம்ம பின்னாடியே வந்தோம். ஆனா இந்த ஓட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில தேவன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, நம்ம ஸ்டெப் வைக்கணும், தேவன் அதுக்கு எல்லா உதவி பண்ணுவார். இதுதான் நம்ம வசன காமிச்சோம் அந்த லேவியர் ஆரம்பத்துல, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்தரா இருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பாருங்க, நம்ம முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தரா இருக்கணும். அப்படி இருந்தா தேவன் என்ன பண்ணுவார், நம்மள பரிசுத்தமாக்குவான். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி வளர முடியல இந்த ஓட்டத்துக்குள்ள என்றானவரும். ஆனா எல்லாரையும் தேவன் தான் கொண்டு வந்தார். ஏன் வளர முடியல? ஒருத்தர் ஏன் வளர்றாரு, ஒருத்தர் ஏன் வளர மாட்டேன்றாருன்னா, ஒரு சிலருக்கு எப்பயுமே தேவனே பார்த்துட்டு இருப்பார், அவர் ஏதாவது செஞ்சா பரவாயில்ல நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்படி இல்லை, தேவன் நமக்கு கண் திறந்திருக்கிறார்னா எவ்வளவு விஷயங்கள் செய்யறோம் நாமளா, நம்ம வாழ்க்கையை பற்றி, இந்த உலகத்தினுடைய எத்தனையோ விஷயங்களை பத்தி செய்யறோம். அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயங்கள் நமக்கு தேவன் காண்பிச்சிருக்கிற வெளிச்சத்தின் அடிப்படையில நம்ம ஸ்டெப் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் வைக்கும் போது தேவன் அவர் ஸ்டெப் வைப்பார். ஏன்னா இந்த ஓட்டம் வந்து இது ஒரு அடிமைத்தனத்தின் ஓட்டம் கிடையாது, இது ஃபுல் லிபர்ட்டி, ஃபுல் சுயாதீனம் நிறைந்த ஓட்டம். விரும்பினால் அப்படிதான் கர்த்தர் இயேசு இன்வைட் பண்ணார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படித்தான் சொன்னார். அவர் எல்லாத்தையும் முதன்மையா வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தா வர எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், ஓடி முடிச்சிருவாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும், இவ்வளவு பெரிய எண்ணிக்கை இல்ல இந்த அளவுக்கு பரவலா இந்த வாய்ப்பு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அந்த சயின்டிபிகேஷன் ப்ராசஸ் நம்ம சொன்னோம். அது ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதிய வேண்டிய விஷயம். ஒவ்வொரு முறையும் நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம பார்ட் ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய எல்லா விஷயங்களும் தேவன் வாய்ப்புகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைப்பார், பட்சபாதம் இல்லாம. அதை கிளீனா மற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு கர்த்தருடைய விஷயங்கள்ல முதன்மைத்துவம் காண்பிக்க வேண்டியது ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுடைய கடமை. ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது பிரச்சனைகள், போராட்டங்கள், பட் இவைகளுக்கு மத்தியில தான் இந்த வாய்ப்புல ஒவ்வொருத்தரும் குரோத் ஆகும். சோ இதுதான் நம்ம அதை பார்த்தோம். சரி, இப்படி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல், இந்த சயின்டிபிகேஷன், இது நம்முடைய உடன்படிக்கையை முழுமையாய் நம்ம செய்து முடிக்க வேண்டியது. இதுதான் தேவனுடைய சித்தம் என்று பார்த்தோம். வேற எந்த விருப்பும் நோக்கம் நம்ம மேல தேவனுக்கு கிடையாது, அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டவங்க. அப்படின்னா இது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஏத்து சொல்லிட்டார், எங்க அப்பாவின் சித்தத்தின்படி செய்கிறவர் தான் வர முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அப்பாவினுடைய சித்தம் என்ன தெரிஞ்சிச்சு கேட்டோம். அப்பாவின் சித்தம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா? அப்ப இதை நம்ம செயல்படுத்துறது எப்படி? இதுதான் நம்ம, ஏன்னா நிறைய சப்ஜெக்ட், நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கும், அது கேட்க கேட்க அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது தான் பிரச்சனை. ஆனா மெயின் பார்ட்டே எங்கதான் இருக்குதுன்னா பிராக்டிக்கல், அதை நடைமுறைப்படுத்துறதுல தான் இருக்குது. கேட்கிறது மற்ற எல்லா விஷயங்கள் ஆசீர்வாதம், அவைகளினுடைய முக்கியமான அம்சமே வாழ்க்கையாக வாழ்ந்ததுல தான். அப்படி வாழ்க்கையாக வாழலைன்னா மற்ற முன் முயற்சிகள் எல்லாமே விருதாவாக போகும். அப்ப நம்மளுடைய உடன்படிக்கையை முழு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து முடிக்கணும்னா அதுக்கு ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, நம்ம ஹோல் லைஃப வந்துட்டு நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கை, மற்றவங்களுடைய வாழ்க்கை இல்லை. இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனோடு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன்னா, நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம், நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, இந்த கான்சென்ட்ரேஷன் லைஃப் என்பது இது ஒரு ஃபுல் டைம் ஜாப், இது ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில போனோமா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தோமா, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வீக் டேஸ் ஃபுல்லா என்னென்னமோ ஓடும், எல்லாம் ஓடும், மறுபடியும் அடுத்த சண்டே அதே மாதிரி வந்துட்டு போறோம். இது இல்ல, இந்த ஓட்டம் இது இல்ல. அப்படின்னா நிறைய இருக்குது சர்ச்சஸ், நிறைய இடங்கள் இருக்குது, பட் இந்த ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது இது. அதனால தான் சொன்னாரு, இது கம்ப்ளீட் டிவோஷனல் லைஃப், முழுமையாய் நம்மை அர்ப்பணிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி, அவர் அப்படித்தான் வந்தார், பிதாவே இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். சும்மா கொஞ்ச நேரம் கிடையாது, இல்ல வாழ்க்கையில கூறு போட்டு இந்த பார்ட் மாத்திரம் இதெல்லாம் கிடையாது, அப்படி இல்லை. முழுமையாய் அவர் வந்தாரு, முழுமையாய் வந்தாரு. அதே மாதிரி தான் அவர் அடிச்சு விடுதலை பின்பற்றுகிற நாம ஒவ்வொருத்தரும் முழுமையாய் நம்ம அர்ப்பணிப்பை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதுதான் செக்கிங், இதுல தான் ரிப்போர்ட் கிடைக்கும், எப்படி என்ன ஏது அப்படின்னு. சரி, அதனால தான் நம்ம இப்ப பாக்குறோம், இந்த முழுமையாய் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்த என்ன பண்ணோம்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கை எங்க எங்க எப்படி எப்படி செலவாகிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஃபுல் லிஸ்ட் நம்ம போடணும். போட்டா தான் அந்த ஒவ்வொரு ஏரியால நம்ம ஒரு கான்சென்ட்ரேட்டடா எப்படி வாழலாம் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். பாயிண்ட் புரியுதுங்களா? இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன்னா, முழு என் வாழ்க்கையும் தேவனுக்குரிய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையாக நான் வாழ்ந்து காமிக்கணும். இதுதான் தேவன் சொல்றா, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கணும், அதுதான் என்னுடைய சித்தம். சரி, அப்படி நான் என் முழு வாழ்க்கையும் தேவனுக்காக வாழ்ந்து காண்பிக்கணும்னா முதல்ல என் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியும். என் வாழ்க்கை என்பது ஒரு உதாரணம் சொன்னா அது ஒரு 24 hours ஒன் டே மாதிரி, எக்ஸாம்பிள் ஒரு ஒன் டே மாதிரி. அப்ப அந்த 24 hours எங்க எங்க எப்படி எப்படி செலவாகிக்கிட்டு இருக்கு அதை நான் கரெக்டா பிளான் பண்ணாதான் அந்த ஒவ்வொரு இடங்களையும் நான் கண்ணும் கருத்துமா இருந்து நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவனாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கலாம். ஸோ இதே போலதான் நம்முடைய முழு வாழ்க்கை அது எங்கெங்க செலவாகி கொண்டு இருக்கிறது அது நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குற விஷயத்துல ஒரு 4 பார்த்தா ஜென்ரலா நம்ம பிரிக்கலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த 4 பாகத்துக்குள்ள அடங்கும். இந்த 4 பாகத்தை நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு பாகத்திலையும் நம்ம ஒரு சத்தியவானா எப்படி வாழ வேண்டும் இது நம்ம பார்க்க போறோம். இதுதான் இந்த ஸ்டடி இனிமேல் தொடரப்போகிற விதம். அந்த 4 பாகம் என்ன, நம்ம வாழ்க்கையை ஒருவேளை பகுதி பகுதியா ஆக்குனா அது நம்ம ஹோல் லைஃப் இந்த 4 ஏரியால தான் செலவாகிட்டு இருக்கும். நம்ம இப்ப சொல்றோம் அதுல முதலாவது பாகம் எதுன்னா நம்மளுடைய மாம்சம். இன்னைக்கு டேட்டுக்கு எடுத்தீங்கன்னா தெரியும், காலையில இருந்து இன்னைக்கு இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா அதிகமான செலவுகள் இதுக்கு பண்ணியிருக்கோம் இந்த மாம்சத்துக்கு. ஸோ மாம்சம் என்பது ஒரு முக்கியமான ஏரியா நம்ம நம்ம லைஃப்ல. ரெண்டாவது சொல்லலாம் ஃபேமிலி, குடும்பம். குடும்பம் என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி செலவாகி கொண்டிருக்கிற ஒரு ஏரியா குடும்பம். மூணாவது உலகம்னா அதுக்குள்ள எல்லாமே வந்துடும், சொசைட்டி, ஜாப், ஸ்டடீஸ், அனைத்து விஷயங்களும். அதாவது நமக்கான பர்சனல், ஃபேமிலி, இது ரெண்ட தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் எங்க வரும்னா உலகம் அதுக்குள்ள வரும். நாலாவது அப்படின்னா எக்லீசியா, இந்த ஒரு ஃபெலோஷிப், இது 4. ஸோ இவ்வளோதான் நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனோடு அர்ப்பணம் பண்ணிட்ட சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை நம்ம பகுதி ஆக்கணும்னா இந்த 4 ஏரியால தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா செலவாகி கொண்டிருக்கிறது. சரி, இப்போ தேவனுடைய சித்தத்தை எப்படியேனும் செய்து கர்த்தருடைய ஒரு சீசனாய் பரலோகத்தில் நம்ம ஒரு அங்கமாய் மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த 4 ஏரியாலையுமே நம்ம யாரா வாழணும்னா ஒரு தேவனோடு அர்ப்பணிக்கப்பட்டுட்ட சகோதரனாய் சகோதரியாய் வாழணும். ஆனா ஆபத்தான சூழல் என்னன்னா அநேகருக்கு இந்த எக்லீசியாதான் புரியும். இங்க வரும்போது ரொம்ப சுத்தமா இருக்கணும், ரொம்ப பயபக்தியா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய தேவன் ஒரு விக்கிரகம் அல்ல. அந்த விக்கிரகத்தை வழிபடுறவங்களுக்கு தான் எப்படி இருக்குன்னா அந்த கோயில்கிட்ட போனா மட்டும் அப்படியே கை நடுமும், பயபக்தியோரும் இப்படி என்னமோ பண்ணிட்டு போவார். பட் ஜீவனுள்ள தேவனை வழிபடுறவங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும் வசனம், தேவனுடைய ஆலயம் எது? நம்ம தான், நமக்குள்ளதான் ஒரு வாசம் பண்றாரு பார்ப்போம். அப்படின்னா நம்ம எங்க போனாலும் யார் இருக்கிறான்? தேவன் இருக்கிறான். நம்ம என்ன பேசினாலும், நம்ம என்ன பார்த்தாலும், என்ன யோசிச்சாலும் அது எல்லாமே யாருக்கு நல்லா தெரியுது? தேவனுக்கு தெரியும். நம்ம நினைச்சிடக்கூடாது ஏதோ இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியருக்குள்ள நம்ம கடந்து போக போது மட்டும்தான் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்படி ஒருவேளை நினைச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் கான்சென்ட்ரேஷன்னா என்னன்னு புரியலன்னு அர்த்தம். தெளிவா நம்ம புரிஞ்சிருந்தா அந்த யோசனை வராது. ஸோ அது அது எல்லா விஷயத்திலையும் நம்மளை டெவலப் பண்ணுகிறதுக்காக தான் இந்த லெசன், இந்த பாடம் நம்ம பார்க்கணும். நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா ஆகணும். ஹோல் லைஃப் குறிக்குது, நம்முடைய முழு வாழ்க்கையை குறிக்குது. நம்ம நினைக்கலாம், இல்லை பிரதர் இந்த ஏரியால என்னால முடியவே முடியாது, அவங்க கிட்ட எல்லாம் செட்டே ஆகாது பிரதர், அதுக்குள்ள என்னால இருந்துகிட்டு அப்படி வாழ முடியாது நம்ம நினைக்கலாம். பட் நம்ம ஓட்டத்தை நம்ம ஜெயம் எடுக்கணும்னா அதற்குள்ளேயும் நம்ம வாழ்ந்துதான் ஆகும். நித்திய காலமா அந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படி கிடையாது. குறுகிய காலம் நம்ம ஜீவன் நமக்குள்ள இருக்கிற வரையில, உயிர் போயிடுச்சுன்னா இந்த 4 ஏரியா நம்ம பிரிக்க முடியுமா? முடியாது. என்னென்னு தேவனோடு நெருங்கினவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம அங்க போயிடும். பட் இருக்கிற இந்த இன்பட்வீன் கேப்ல, உடன்படிக்கையில இருந்து மரணம் வரையில நம்ம இந்த பூமியில இருக்கணும். அப்படி இருக்கிறதுல நம்ம வாழ்க்கை எந்தெந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, அனைத்து ஏரியாலையும் நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் வாழணும். நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன், யார்கிட்ட? தேவனோடு அர்ப்பணிக்கப்பட்டுட்ட மனுஷன் என்பதை உணர்ந்து நம்ம வாழணும். ஓகே, அப்போ இந்த 4 விஷயங்கள் ஞாபகம் வைங்க: மாம்சம், குடும்பம், உலகம், எக்லீசியா இல்லைன்னா சபை, இந்த 4 ஏரியா. இதுல இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பகுதி மாத்திரம் எடுத்துக்கலாம் நம்மளுடைய தியானத்துக்கு என்று சொல்லி, அது என்னன்னா மாம்சம். ஒருவர் மாம்சத்துல தன்னுடைய சொந்த சரீரத்துல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனாய் அவர் எப்படி வாழலாம்? இதுதான் முதல்ல. ஏன் இந்த நாலு ஆர்டர்ல இந்த முதல் ஆர்டராக மாம்சத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, இதுதான் முக்கியமான விஷயம். மற்ற எல்லாத்துலயும் கூடுமான வரையில போராடிடலாம், பெரிய பெரிய விஷயத்துல கூட போராடிடலாம். பட் இந்த மாம்சத்துக்கிட்ட ஜெயம் எடுக்கிறது என்பது எளிய விஷயம் அல்ல. ஒருவேளை நம்ம ஓட்டத்தை சரியா ஓடாம போத்து போறோம்னா அதுக்கு மெயின் ரீசன் யாரா இருக்கணும்? நம்மளா தான் இருக்கும். இல்ல பிரதர், அவர் இவர் அவங்க இவங்க அதெல்லாம் வந்து சும்மா பாசாங்கான வார்த்தைகள். உண்மையான வார்த்தையா என்ன? ஏன் இவரால் அந்த ஓட்டத்தில் ஓட முடியல, ஏன் வெற்றி அடைய முடியலன்னா, அவருக்கு அதுக்கு காரணம் அவர் தான், வேற யாருமே கிடையாது. வசனம் ஒன்று வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம்.
அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை.
ஆமா, இந்த வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இது யார் சொல்லுவா அந்த வார்த்தை? புதிய சகோதரர்கள் சொல்லுங்க. இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன? இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பொருள் என்ன? இந்த வார்த்தை யார் சொல்லுவா அப்படின்னா, திரள் கூட்டத்தா சபை முடிவடைஞ்சிடும். 144,000 கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா இந்த 144,000 பேரா ஆகக்கூடிய வாய்ப்புல ஒருத்தர் உள்ள வந்து அது ஆகாம டைம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி பூமியிலே இருப்பார் மாம்சத்துல. ஸோ அப்படி இருக்கிறவர் தான் சொல்லுவாரு, அறுப்பு காலம் சென்றுச்சு, கோடை காலம் முடிஞ்சு, நாம என்ன ஆகல, ரட்சிக்கப்படலாம். அவர் சொல்லும் போது இந்த பூமியில மகா உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். மகா உபத்திரம், அதுதான் கிரேட் கம்பெனி வகுப்பார். அல்லது கர்த்தர் இயேசு சொன்னார்ல, மற்ற 25வது அதிகாரத்துல, புத்தியுள்ள மற்றும் புத்தி இல்லாத கன்னிகைகளின் ஓமை, அதுல வர புத்தி இல்லாத கன்னிகை அவங்க தான் பார்க்கிறோம் சொல்றாங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இதோ அது நம்ம காலகட்டம், சபையினுடைய நிறைவின் காலம் தெரியாது. ஒருவேளை நம்ம காலகட்டங்களே சபை நிறைவடையலாம். அப்படி நிறைவடைஞ்சா நம்மை போல இல்ல, நம்மள உள்ளவங்க தான் ஓடி முடிக்காம இருந்துட்டு மன ஆதங்கத்தோட சொல்லுவாங்க, காலம் முடிஞ்சிச்சு, நாம இன்னும் நிறைவேற்றத்துக்குள்ள போகணும். சோ அப்படி சொல்ற போது அவங்க என்ன வார்த்தை நோட் பண்ணணும் நம்மனா, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. சோ அதுக்கு காரணம் யாருன்னா அவங்க தான் சொல்றாங்க, நாமோ ரட்சிக்கப்படவில்லை, நம்மை ரட்சிக்கப்பட விடவில்லை, தடை பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்ல. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்ப ரட்சிக்கப்படாததுக்கு யார் காரணம்? நாம தான். நாமனா அந்த ஒரு தனிப்பட்ட சகோதரனும் சகோதரி. சோ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த மாம்சம் என்பது ரொம்ப வல்லமை உள்ள இந்த பூமிக்குரிய அடிப்படை. இதை இது கிட்ட ஒருத்தர் ஜெயம் எடுக்கணும், இதுக்கு மத்தியில இதை கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தர் ஒரு புது சிஷ்ய வாழும், இதுதான் பெரிய விஷயம். இதற்கு ஒரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தல் பவுல் அவருடைய வார்த்தை, அவர் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், ஆனா அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்ன வார்த்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:27.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை இது! மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அப்படின்னா பெரிய பெரிய ஊழியங்கள் பண்ணிடலாம், நம்மளை மாடி நின்று பிரசங்கம் கூட பண்ணிடலாம். இப்படி எல்லாம் செஞ்சுட்டா கூட மாம்சத்தை கண்ட்ரோல் பண்றதுன்றது எளிய காரியம். அப்படி ஒருவேளை மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணாம மற்ற எல்லா வேலைகள் செஞ்சாலும் அவர் ஜெயம் கொண்டவரா மாற முடியாது. ஏன்னா முதல்ல பிரசங்கம் என்பது நமக்கு, அதாவது யாரு அந்த வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கு முதல்ல, அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. சோ இதான் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனா போயிடக்கூடாது, எனவே என்னுடைய மாம்சத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஒரு பிரதான அப்போஸ்தலன், அந்த அப்போஸ்தலனுக்கே அந்த மைண்ட் இருந்துச்சு. அது இவர் வந்து ஒரு கிரேட் அப்போஸ்தலர்களே, ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். எதன் அடிப்படையில் சிறப்பு வாய்ந்தவர்? தேவன் அவரை தேர்ந்தெடுத்த விதம், அது கூட சிறப்பு. அவருடைய ஓட்டத்தின் முடிவு, அது கூட சிறப்பு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில கர்த்தருக்காக ஏறெடுத்த பிரயாசங்கள், அது கூட சிறப்பு. ஆனா நம்ம மறந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட அவருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. அப்போஸ்தல் பவுல் மற்றவர்களை மாத்திரம் இல்ல, தா மேலையும் அவருக்கு ஒரு கவனம் இருந்துச்சு. தன்னுடைய சரீரத்தின் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தார். அது மேலோங்கிராத படிக்கு அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணார் தேவ ஆவியில். ரகசியமாய் யாருக்கும் தெரியாதபடி இருக்கிற எல்லா விஷயங்கள்ல அப்போஸ்தலர் பவுல் கவனம் உள்ளவரா இருந்தார். அதான் சொல்றாரு, ஓபனா சொல்றாரு. அதை யோசிங்க, ஒரு அப்போஸ்தலனா இருந்துட்டு இதெல்லாம் சபைக்கு அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய அந்தரங்கத்தெல்லாம் கொண்டு வந்து சபைக்கு முன்னாடி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஏன் சொல்றாரு? அதுதான் அந்த அப்போஸ்தலருடைய மனசு. அவர் எடுத்து காமிக்கிறார் பாருங்க, நான் எல்லா விதத்துல கெட்டிக்காரர் இல்லை, நான் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா போராடிட்டு இருக்கிறேன், இதை ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன் சொல்றார். அப்படின்னா பிரசன்ட்ல, அந்த பிரசன்ட் கண்டினியூஸ், அப்படி தற்காலமாய் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு செயல் அவர் லைஃப்ல. அவருடைய மாம்சத்தை அவர் ஒடுக்கி கீழ்படுத்து, அது மேல காத்துது, மேலோங்கி மேலோங்கி வர பார்த்துது, பட் இவர் அதை அப்படியே ஒடுக்கி கீழ்படுத்தாரு. இதுதான் விஷயம். வசனம் ஒன்று வாசிக்கலாம், 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம்
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆமா, இந்த வார்த்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா இந்த வார்த்தை எல்லா விஷயங்கள பொருந்தும். ஒரு சத்தியவானா இருந்து அசத்தியத்துக்கிட்ட போராடணும், அவர் புது சிருஷ்டி. இந்த போராட்டமும் பவுல் போராடி இருக்கிறார். மற்றும் எத்தனையோ எதிரிகள் வந்தாங்க, எதிரிகள் வந்தாங்க, வந்து இவர் தேவனுடைய வேலையை செய்யாதபடிக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் மூலமா, பொல்லாத மதவாதிகள் மூலமா வந்துச்சு பிரச்சனை. அதுக்கெல்லாம் மத்தியில கூட இவர் பின்வாங்கிடாம போராடினார். எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். அதே போல அவருடைய இந்த மாம்சத்தின் பொல்லாத விஷயங்களுக்கு விரோதமாக கூட அப்போஸ்தலர் பவுல் போராடினார். அதுதான் குழந்தையருக்கு அன்பு இருக்கும் போது சொன்னாரு, நான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவன் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இப்ப அதே கீழ்படுத்துற வேலையில அவர் போராடி 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 இப்ப மரணத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போராட்டத்துல வெற்றி பெற்றது யாரு? மாம்சமா இல்ல இவரா இல்லன்னா புது சிந்தையா? அப்படின்னா இவருடைய புது சிந்தை வெற்றி பெற்றது. அதுதான் அவருடைய ரிப்போர்ட். அதனாலதான் அவர் ரொம்ப விசுவாசத்தோட சொல்றாரு, இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இதைத்தான் பார்க்கிறோம். மாம்சம் என்பது நமக்கு ஒரு முக்கியமான எதிரி. இந்த ஓட்டத்தை, இந்த எதிரி கிட்ட நம்ம ஜெயம் எடுக்கணும். தேவன் அப்படித்தான் இந்த ஓட்டத்தை அவர் வடிவமைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் இயேசு அப்படித்தான் அவர் கடந்து போனார். ஒரு சில வார்த்தைகள் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்து இவ்வளவு நேரம் அப்போஸ்தலர் பவுல் பத்தி பார்த்தோம். இப்ப கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகள் வாசிப்போம். மாம்சம் பத்தி யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 63வது வசனம்.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு இந்த உலகம் எதை ரொம்ப பெருசா நினைக்குதோ அத கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இது வேஸ்ட், இது ஒண்ணுக்குமே உதவாது. ஏன்? இந்த மாம்சமும் ரத்தமும் எங்க வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும். இங்க இருக்கிற வரே அவ்வளவுதான், அழிய போற ஒண்ணு இது. சரி, அதுக்கப்புறம் இது அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, வேற என்னைக்காவது ஒரு நாள் அது மறுபடியும் நம்ம பார்க்க முடியுமா? இல்ல அது நம்ம கிட்ட வருமா? வரவே வராது. ஜஸ்ட் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்த காலம் வரையுது, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஒருவேளை நம்ம தேவன் பெரிய கிருபையில பரலோக வாய்ப்பை வாங்கிட்டோம்னா அங்க நம்ம இருக்க போகிற காலம் நித்திய நித்தியமான, அதோட கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்லை. அதுதான் சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இன்னொரு வசனம் படிப்போம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 41வது வசனம்.
நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
ஆமா, இது கர்த்தர் இயேசு ஒரு கெட்டமனையில ஜெபம் ஏறெடுக்கிற சந்தர்ப்பத்துல பேசிட்ட வார்த்தை. சீசர்களுக்கு கர்த்தரோட கூட கொஞ்சம் நேரம் செலவிடணும்னு மனசு இருக்கு, ஆனா ஆவியில அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது, ஆனா மாம்சம் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா செயல்பட விட மாட்டேன். இது ஒரு நல்ல ஒரு மாடல். இதே மாதிரிதான் நம்மளுடைய முழு ஓட்டத்திலையும் இருக்கு. எப்பப்ப நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் செயல்படணும், ஆவிக்குரியவனா வாழணும்னு நினைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எதிரியா வந்து நிக்கிறது யாருன்னா நம்ம மாம்சம் தான் நிக்கும் இல்லையா. இப்ப கூட நீங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமா பாடம் கேட்கணும் தான் நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்குதா? முடியுது. மனசு இருக்குது நான் வந்து தூங்கவே கூடாது, ரொம்ப உற்சாகமா பாடம் கேட்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறோம், ஆனா அது நம்மளால செயல்படுத்த முடியுதா? முடியுது. இதே தான் அன்னைக்கு கெட்டமனையில கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு உற்சாகம் இருக்குது பட் ஆனா உங்களால மாம்சத்தை என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா சொல்றாரு அது பலவீனமானது, அது பலவீனமானது. சோ அப்ப அது பலவீனமானதுன்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு நார்மலா இருக்கிற ஒருத்தரையும் கொஞ்சம் அவர் வியாதிப்பட்டிருக்கிற ஒருத்தரையும் வச்சா எப்படி இருக்குன்னா, வியாதி உள்ளவருக்கு கொஞ்சம் கேர் எடுக்கணும், நார்மலா உள்ளவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொன்னா புரிஞ்சுக்குவார் வாங்கன்னா வந்துருவார். ஆனா வியாதியை உள்ளவர் அப்படி இல்லை, அவர் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி கொண்டு வரும். இதே போலதான் நம்ம ஏன் இந்த பாயிண்ட் பேசுறோம், இல்ல ஏன் இந்த ஏரியால நம்ம இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இது பலவீனமான பகுதி மாம்சம் என்பது. அப்ப இதை நம்ம கண்டும் காணாம விட்டோம்னா முடியாது, அது பெரிய வேலையை பயங்கரமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்திடும். எனவே இந்த மாம்சத்தினோட விஷயத்துல நம்ம ஒரு கவனங்கள் ரொம்ப வச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் விஷயம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு அது பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. சோ அந்த பலவீனத்துக்கு சாதகமா போயிடாதீங்க, உற்சாகத்தோட அந்த பலவீனத்தை இழுத்து குடிங்க, இழுத்து குடிச்சு நீங்க வாங்க. இப்படித்தான் கர்த்தர் இயேசு அவங்கள கூப்பிட்டாரு. சோ இது வந்து கர்த்தர் இயேசுவினுடைய அருமையான வார்த்தை. ஓகே, அப்ப இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம போனோம்னா, இந்த மாம்சத்துக்கு மத்தியில நம்ம தேவ சித்தத்தை செயல்படுத்துறது என்பது இது எளிய காரியம் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஃபேமிலி இவங்களா இன்னும் கூத்துல இல்லை, இல்லைன்னா ரிலிஜன் சபையில உள்ளவங்க அவங்க இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலி அது கூட ப்ராப்ளம் தான், அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல எப்படி ஃபேஸ் பண்றது. ஆனா நம்பர் ஒன்னு எதுன்னா, வெளியில உள்ளது கிடையாது, உள்ள உள்ளது. நம்ம தான் முதல்ல வந்து இந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு தடைகளாக நமக்குள்ள எழும்பும். சோ எனவே ஒருத்தர் உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அவர் இந்த மாம்சத்தினுடைய விஷயத்துலதான் கேடடும். சரி, இப்ப இதுக்கு ஒரு ஸ்கிரிப்சரா இல்லைன்னா ஒரு டிவைன் ஆர்டர் படி இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஏன் இந்த மாம்சம் வந்துட்டு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு சகோதரனா சகோதரியா நம்ம வாழ முடியாதபடிக்கு ஏன் இந்த மாம்சமானதுக்கு நமக்கு இடையூறு கொடுக்குது அப்படின்னு கேட்டா, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்னா, இந்த மாம்சத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நல்ல அனுபவசாலி எதுனா இந்த மாம்சம் இல்லைங்களா. இந்த மாம்சம் எப்ப இருந்து நம்ம கூட இருக்கு, நமக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடியே நம்ம கூட இருக்கு. இந்த பூமியில நம்ம பிறக்கும் போதே எது வந்துச்சு, மாம்சத்தோட தான் வெளியில வந்து. சோ அப்ப இருந்து மாம்சம் இருக்கு. ஆனா பிறக்கும் போதே நம்ம எப்படி பிறந்தோம், ஒரு பயபக்தி உரியவங்களா இல்ல ஒரு பரிபூர்ணரா அப்படி நம்ம பிறந்தோமா? இல்ல, வசனம் இருக்குல்ல, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரி. அப்பனா அந்த பாவத்தின் உணர்வுகள் எல்லாமே எதுல இருக்குன்னா, இந்த மாம்சத்துல இருக்கு. சோ இப்படித்தான் நம்ம வந்தோம், வந்துட்டு வாழ்ந்தோம் பூமியில எவ்வளவு நாள், இந்த தேவனுடைய திட்டம் தெரிகிற வரையில வாழ்ந்தோம். ஒருவேளை நீங்களே உங்க வயசை பிக்ஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வயசு, 45 இல்ல 15 இல்ல 20 இல்ல 30, எவ்வளவு நாள், எப்ப நீங்க ட்ரூத்துக்குள்ள வந்து உடன்படிக்கை எடுத்தீங்களோ, இல்லைன்னா இந்த ட்ரூத் எப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அப்ப வரைக்கும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் ஆனவனே உடன்படிக்கைக்குள்ள வந்தோம். அப்ப உடன்படிக்கைக்குள்ள வரும்போது என்ன நடந்துச்சு? வசனம் வாசிப்போம், 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4:7
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
ஆமா, இந்த பொக்கிஷம் புது சிந்தை, நியூ மைண்ட், புது சிருஷ்டி. இந்த பொக்கிஷத்தை எதுக்குள்ள பெற்றிருக்கிறோம்? மண்பாண்டம் என்பது நம்ம சரீரம், இந்த மாம்சத்துக்குள்ள பெற்றிருக்கிறோம். பாருங்க, பொக்கிஷம் புது சிந்தை, மண்பாண்டம் நம்ம மாம்சம், இதுக்குள்ள பெற்றிருக்கு. இந்த பொக்கிஷம் 2வது வந்துச்சு, ஆனா மாம்சம் முதலே இருந்துச்சு. சரி, இந்த பொக்கிஷம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாம்சம் எப்படி இருந்துச்சுன்னா, ஜென்ம சுபாவமான மனுஷனா இருந்தோம், ஜென்ம சுபாவமான பாவ சிந்தை உள்ளவங்களா இருந்தோம், பழைய மனுஷன், கெட்ட சிந்தை, இதுதான் நமக்குள்ள இருந்துச்சு. அந்த சிந்தையின் அடிப்படையில அந்த மாம்ச அவயங்கள் என்ன பண்ணுச்சு, செயல்பட்டு இருந்துச்சு. சோ இப்ப என்னாச்சு, எல்லாம் ஊறிடுச்சு, ரத்தத்தோட ரத்தமா கலந்த மாதிரி எல்லாம் ஊறி போச்சு. இந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஒருத்தர் கிளாஸ் கேட்டு இல்ல ஒரு ஏதோ ஒரு அனுபவம் நடந்து இப்ப தேவனோட அர்ப்பணிச்சு ஒரு புதிய தாட் நமக்குள்ள வருது. இதுதான் நம்ம புதுசு, இந்த நியூ மைண்ட் நமக்குள்ள வரும். இப்ப இந்த நியூ மைண்ட் புதுசா மாம்சத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு குடியேறிட்டு இப்ப புது சிந்தை சொல்றது நீ முன்ன மாதிரிலாம் செய்யக்கூடாது, நான் சொல்ற மாதிரிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா மாம்சம் கீழ்படியுமா? இது சொல்லுவோம், நீ புதுசு, என்கிட்ட இருக்குது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நீ கீழ்படியணுமே ஒழிய நீ சொல்ற விஷயத்துக்கு நான் கீழ்படிய முடியாது. இந்த போராட்டம் தான் ஒரு உண்மையாகவே, இந்த போராட்டம் இல்லாம யாருமே வளர முடியாது, வாழ முடியாது. இந்த போராட்டம் அவசியம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். பட் இதை தெளிவா புரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி புது சிந்தைய மேற்கொள்ள வைக்கிறது யார், இதுதான் பெரிய காம்படிஷன். வெளியில இல்ல, உள்ள நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நடந்துட்டு இருக்கு. பசங்க படிக்கலாம் இதற்கான விஷயம், கலாத்தியர் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிக்கிறதுக்கும் 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும்.
நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்?
போதும், அந்த இது இல்ல, சாரி, 17வது வசனம் வாசிக்கும், 7 இல்ல 17.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது.
அப்போ வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், புது சிந்தைக்கு விரோதமாகும், புது சிந்தை மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடும், இல்லைன்னா விரோதமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இவைகள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கு, சண்டை போட்டுக்குது, விரோதமா இருக்கு. ஆவிக்குரிய விஷயத்துல போலான்னு சொல்லி புது சிந்தை நினைக்குது, ஆனா மாம்சம் போக விட மாட்டேன். சரி ஓகே, போக விடல. நெக்ஸ்ட் மாம்சம் என்ன பண்ணுது, பாவத்துக்கு போலான்னு அது போலான்னு பாக்குது, ஆனா புது சிந்தை சொல்றது இல்ல 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 நீ அதுக்கு போக கூடாது. அப்ப இது இன்னைக்கு பிராக்டிக்கலா நமக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கா, இந்த ஓட்டத்துக்குள்ள வந்திருக்கிற நமக்கு? ஆமா நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை, அதாவது நான் சொல்றதெல்லாம் உண்மையாவே தங்களை தேவனுக்காக அர்ப்பணிச்சிட்ட சகோதர சகோதரிகளுக்கு பொருந்தும், பேரளவில் அர்ப்பணிச்சவங்களுக்கு பொருந்தாது. நார்மலாகவே ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம பங்கு எடுக்கணும், அப்படி பங்கெடுக்காம அதை மிஸ் பண்ணி பாரு, பங்கெடுக்காதபடிக்கு அதுல இருந்து விடுபட்டு பாரு. மனசு வதைக்கு, அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும், மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே. இது இது என்ன, மனசு அழுத்தம் கொடுக்கறது எதுனா புது சிந்தை கொடுக்குது, புது சிந்தை அப்படியே வீக் ஆகுது, அது பலவீனம் அடையுது. அப்பயும் நம்மளுக்கு வலி எது வலி எடுக்குது, ஐயோ பலவீனம் அடையுது, வலி வலி எடுக்குது, ஆனா யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? அப்படி போகாததுக்கு காரணம் எதுனா மாம்சம், மாம்சம் அதற்கு ஒரு காரணம். இதே இது சேம் விஷயம் நம்ம பார்த்தோம்னா, ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம போயிட்டு பெரிய பெரிய விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப மனநிலைவா இருக்கும், புது சிந்தைக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா மாம்சம் எப்படி இருக்கும், அது அப்படியே பிரலவீனமா இருக்கும், அதுக்கு ஒரு மாதிரி. ஆனா இது சக்சஸ், பரவாயில்ல, இது அழிய போற ஒண்ணு சக்சஸ், இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை தேவனுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே புது சிந்தையினுடைய வளர்ச்சிக்கான விஷயம், மாம்சத்தினுடைய அழிவுக்கான விஷயம். நேர் ஆப்போசிட், நம்ம இன்னைக்கு சில தேவனுடைய காரியத்தை செய்யாம இருக்கிறோம்னா அது நம்மளுடைய மாம்சத்தினுடைய பலவீனம். நமக்கு நல்லா தெரியும் இது நான் செய்யணும் அப்படின்னு, நான் சொல்றது ரொம்ப டீசென்டான விஷயங்கள் தான் நான் சொல்ல முடியும், பட் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள பர்சனல் இருக்கு. தேவன்கிட்ட போய் ஜெபம் ஏறெடுக்கிறது, பர்சனலா ஜெபத்துல தேவன்கிட்ட நெருங்குறது, அந்த ஜெபத்துல ரொம்ப பயபக்தியோட நம்ம இருந்து கொள்றது, நிறைய நம்மளுடைய பார்வைகள்ல இருந்து நம்மளுடைய சிந்தனைகள்ல இருந்து எத்தனையோ விஷயங்கள் இதுல அடிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு நாளும் லிஸ்ட் போட ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு நோட் நம்ம எழுதுறோம் பர்சனலா, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிடே லைஃப்ல அது கடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா மறந்துடக்கூடாது, தேவன் சொல்றார் அவருடைய ஆவி மூலமாய் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம். நம்ம நினைச்சுக்கிற கூடாது நான் ஓட்டத்தை முடிக்கணும்னா நான் அங்க போகணும் இங்க போகணும் நான் என்னென்னமோ சாதிக்கணும் வைக்கணும், அதெல்லாம் இல்லை. நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து அந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கணும். இதுக்கு போய் வெளியில போய் நம்ம சாதிக்கிறதா, அடுத்தது தேவன் தருவார் வாய்ப்புகள் தருவார், தரப்போ செய்யலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கான முதல் வளர்ச்சி, வளர்ச்சிக்குரிய முயற்சிகள், போராட்டங்கள் என்பது அவங்க அவங்களுடைய சொந்த சரீரத்துல தான் இருக்கு. ஒருத்தர் வளர்றதும் இந்த சரீரத்தை வச்சுதான். எப்படி இந்த சரீரத்தை அவர் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்துக்காக கண்ட்ரோல் பண்ணி பயன்படுத்துறாரோ அந்த அளவுக்கு வளருவார். வளர்றதும் எதை வச்சுன்னா இந்த சரீரத்தை வச்சு. அதுக்கு அவர் இடம் கொடுத்துட்டு புதிய சிந்தையை 2வது பட்சம் ஆக்கும் போது அவர் வளர முடியுது. அதனாலதான் இது வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, இந்த பொக்கிஷத்தை தேவன் எப்படி கொடுத்திருக்கிறார்னா இந்த மண் பாண்டத்துக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மண்பாண்டம் என்பது இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். எனவே தான் இதனுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் நமக்கு அதிகம். இது யாருமே மாற்ற முடியாது, மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டு இல்ல பிரதர், அப்போ இனி நான் கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிட்டேன், இதுதான் நமக்குள்ள இருக்கிற சில சூழல்ல தேவ வார்த்தை மூலம் உணர்றோம், இனிமேல் நான் இதை செயலாக்கம் பண்ண போறேன், என் மாம்சத்தின் அடிப்படையில நான் ஒரு புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு பிரயாசம் எடுக்க போறேன், அதிக கவனம் தேவை என்று நம்ம பார்த்துட்டோம், எடுக்க போறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர், ஒரு சகோதரனோ சகோதரியோ பர்சனலா இந்த மாம்சத்துக்கிட்ட அதனுடைய ஆசபாசங்களுக்கு போயிடாதபடி ஒரு ஆவிக்குரிய சகோதரனாய் சகோதரியாய் வாழ்ந்தல்லான்னு சொல்லி அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய அந்த முயற்சி நல்ல முயற்சி, ஆனா அந்த நல்ல முயற்சியில அவங்களுக்கு சில சோர்வுகள் வரும். சோர்வுகள் ஏன் வரும் அப்படின்னு கேட்டா, அவ்வளவு நாள் சும்மா தான் இருக்கும் மாம்சம், ஆனா எப்பயாவது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பத்தான் மாம்சம் என்ன பண்ணணும், பயங்கர ஆக்ரோஷம் அடையும். ஆக்ரோஷம் அடைஞ்சு என்னையும் நீ கண்ட்ரோல் பண்றியா அப்படின்னு நமக்குள்ள அந்த உணர்ச்சிகள் பலவித எண்ணங்களை என்ன பண்ணும்னா அதிகமா நமக்குள்ள இருந்து வெளியேற்றும், அதிகமா வெளியேற்றும். சோ இதுதான் என்ன சொல்லலாம்னா, யாராவது ஒருத்தர் சத்தியத்தின் அடிப்படையில வாழலாம் என்ற மனசு ஒருத்தருக்கு வந்து அதற்கான முயற்சிகள் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா ஆரம்பத்துல அவருக்கு தோல்விகள் வரும். முதல்ல அவர் எடுத்த உடனே ஜெயம் எடுத்துட மாட்டாரு, அவருக்கு தோல்விகள் வரும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் வசனங்கள் இதற்கு இருக்கு, வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதிட்ட நிருபம் 7:19-20 வசனங்கள் வாசிக்கலாம்.
ஆகையால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
நான் அல்ல எனக்குள்ளாய் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ அப்போஸ்தல் பவுல் இந்த இடத்துல என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா அவருடைய அனுபவத்தை அவர் சொல்றாரு. வேணா நீங்க அதிலே 17 வசனம் வாசிங்க.
ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
ஓகே, 20.
அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
ஆமா, அப்ப இதுல அடுத்தடுத்து பாக்குறோம் அப்போஸ்தல் பவுல் இந்த விஷயத்த அறிக்கை பண்றாரு. அப்படின்னா அப்போஸ்தல் பவுலுக்கு நல்லா இருக்கணும், நல்லது செய்யணும், ஒரு ஆவிக்குரியவரா நடந்துக்கணும், இதுதான் நினைக்கிறார். ஆனா என்ன நடக்குதுன்னா அவருக்குள்ள விருப்பமே இல்லை, அதை செய்யணும், அப்படி பேசணும், இந்த மாதிரி நான் நடந்துக்கணும்னு விருப்பமே இல்லை, ஆனா நடந்துக்கிறார். ஏன் நடந்துக்கிறார் சொல்றா, நான் இல்லை எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி சொல்லு. அப்படின்னா இது அவருடைய ஓட்டத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜ். நம்ம பார்த்தோம் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் கீழ்படுத்துகிறேன், இது அவருடைய ஓட்டத்தினுடைய ஒரு நடு ஸ்டேஜ், கொஞ்சம் டெவலப் ஆகி கடந்து போயிருக்கார். 2 4 அதிகாரத்துல பேசும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், அது அவருடைய முடிவு, ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ என்னதான் பாயிண்ட், பிகினிங்ல இந்த ஓட்டத்துக்குள்ள என்றாகிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆவிக்குரிய சகோதரனாய் சகோதரியாய் அவங்க வாழலாம்னு நினைக்கும் போது அப்படி எடுக்கிற முயற்சியில முதல்ல தோல்விதான் வரும். எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றோம்னா, அப்படி தோல்வி வரும்போது சாத்தான் நமக்குள்ள சில தாழ்வு மனப்பான்மைகளை உண்டு பண்ணுவான். ஏன்னா அவன் தான் இவ்வளவு நாள் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது சில சிஸ்டம் மூலமா. இப்ப அவன் என்ன பண்ணுவான்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். பாத்தீங்க, உன்னாலதான் முடியல, நீ எல்லாம் போய் இவ்வளவு பெரிய ஓட்டத்துல ஓடி பரலோகத்தில் ஒரு அங்கமா மாற போற அப்படின்னு சொல்லி அந்த தாழ்வு. அப்ப நமக்குள்ள என்னன்னா மனசாட்சி குத்தும். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது, உண்மையான அங்கங்களுக்கு நடக்கும். மனசாட்சி குத்தும், குத்திட்டு சில தேவனுடைய விஷயங்கள்ல பங்கெடுக்கிறதுக்கு, சகோதர சகோதரிகளோட ஐக்கிய போறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியா ஃபீலிங் வரும். ஆனா சகோதர சகோதரிகள் அதுக்குதான் நம்ம இந்த ட்ரூத்ல பாயிண்ட் பாக்குறோம், இது பிகினிங்ல அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது அது அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வார்த்தைகள்ல. வாசிப்போம் 1 சாமுவேலினுடைய புத்தகம் 16:7.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
மனுஷன் முகத்தை பார்ப்பான், முகம் என்பது மாம்ச தோற்றம், ஆனா கர்த்தர் எதை பார்ப்பான், இருதயம். அப்படின்னா தோல்வி என்பது எப்படின்னா தோத்துட்டா நம்ம முகத்துக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும், முகத்துக்கு ஒரு மாதிரி சரீரம்னா சரீரம்னா காரணம் தோல்வி. ஆனா தோல்வியை செஞ்சுட்டு சரீரத்துக்கு வேற ஏதாவது இருக்குமா? அது அது வா அது பார்த்து ஒரு வாரம் ஒரு கிளர்ச்சியில வந்து அப்படியே அமைதியா இருக்கும் சரீரம். ஆனா இருதயம் அப்படியே வதைக்கும், அப்படியே ஹார்ட் பீட் வந்து அதிகமான மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, தேவனுக்கு ஏற்பில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா அந்த ஹார்ட் பீட் அப்படியே அதிகமாகும். ஸோ இதுதான் தேவன் சொன்னாரு, நான் தோற்றத்தை பார்த்தது இல்லை, நான் இருதயத்தை பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த மாதிரி சில வீழ்ச்சிகளுக்குள்ள போகும்போது தேவன் உடனே நம்மளை அவாய்ட் பண்றதில்லை, நீ வந்து ஒரு அபாத்திரன் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி எறியறது இல்லை. ஏன்னா நம்மளை அழைக்கும் போதே அவருக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பலவீனர்கள், எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் இந்த மாம்சத்தை வச்சுட்டு இவங்க இந்த ஓட்டத்துல ஓடணும், இது எவ்வளவு சிரமம் என்பதை தேவன் நன்கு அறிஞ்சிருக்கிறார், நன்கு அறிந்திருக்கிறார். ஸோ அந்த ரீதியில தான் சில தோல்விகளை நம்ம சந்திச்சாலும் அந்த இருதயம் அவர் பார்ப்பார். அந்த இருதயம் என்ன சொல்லுது? பரவாயில்ல விடு அப்படின்னு அது ரொம்ப கேஷுவலா எடுத்துக்குதா, இல்ல அந்த இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை இருக்குதா? சார் தப்பு பண்ணிட்டேனே, இதை நான் பண்ணாம இருந்திருக்கலாம், மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்படி நான் கோவப்பட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகள் நான் விட்டுட்டேன், இந்த மாதிரி இச்சைகளுக்குள்ள நான் போயிட்டேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் மேல நான் ஈர்க்கப்பட்டுட்டேன், இதை நான் பண்ணிட்டு கூடாது, இதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன், தேவனுடைய விஷயத்த இந்த மாம்சத்துக்காக தூக்கத்துக்காக மற்ற விஷயத்துக்காக இப்படி என்னென்ன மாம்சத்தின் கிரியைகள் இருக்குதோ இது என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் அதற்கப்புறம் உணரணும். அந்த உணர்வு தேவனுக்கு என்னைக்குமே ரொம்ப முக்கியம். வசனம் படிக்கலாம், இன்னொன்று மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 5:8
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ரொம்ப அருமையான வார்த்தை, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள். அங்க இருக்கக்கூடாது அவடு பாவத்தின் எண்ணங்கள், அது இது அது மேல நாட்டங்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள், இதெல்லாம் அங்க இருந்து அப்படியே நம்மளை அதை ஆட்கொண்டு வாழக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லதில்லை. ஸோ இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான். இது நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். ஜூன் மாசத்தினுடைய 29 மன்னம் நீங்க வீட்டுல வாசிச்சீங்கன்னா அது சகோதரர் அதுக்கு ரொம்ப அருமையான வார்த்தைகளை அவர் கொடுத்துருப்பார். என்னன்னா நம்மளுடைய இருதயத்தில் சுத்தம் என்று நாம் சொல்லும் போது ஒருவர் ரொம்ப நல்ல நடத்தை காமிக்கணும், வார்த்தைகளை சுத்தம் உள்ளவரா இருக்கணும், ஈவன் சிந்தை கூட அவருக்கு சுத்தமா இருக்கணும், இப்படிப்பட்ட விஷயத்த அது குறிக்காம எல்லாவற்றிலையும் நாம் பூரணராக இருக்க வேண்டும் என்ற நோக்கம், அந்த இன்டென்ஷன் அவருக்குள்ள இருக்கும், அந்த உள் உணர்வு அவருக்குள்ள இருக்கும். அந்த உள் உணர்வுல கர்த்தருடைய காரியத்தை செஞ்சா சந்தோஷம் வரணும், சில தவறுகள் செஞ்சிட்டா மனசு உறுத்தம் குற்றம். ஸோ இதுதான் பார்க்கிறோம், அந்த இருதயத்துல சுத்தம். இதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா முதல்ல அவர் அப்ரிஷியேட் பண்றார். தோற்றத்துல தோல்விதான், செயல்கள்ல தோல்விதான், ஆனா உள்ள ஏற்பட்டுட்ட அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகள் வந்து வெற்றி. ஏன்னா ஒரு காலத்துல இதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சாதாரணமா போய்கிட்டோம், இதெல்லாம் உண்டுதான், அதுதான் நம்மளுக்கு விருப்பமும் எண்ணமும் ஏக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ அதே விஷயம் தான், ஆனா செய்யறோம் விருப்பம் இல்லாம செய்யறோம், விருப்பம் இல்லாம வேதனையோட மன கஷ்டத்தோட செய்யறோம். இப்படி யாருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வருது? அவர் தான் மறுபடியும் பிறந்தவர், தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கிறதற்கான ஆதாரம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணலாம்? நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம எல்லாரும் சாதாரணமானவங்க இல்லை. இப்ப தோற்றத்துல பார்க்கும்போது எல்லா சகோதரர் சகோதரி எல்லாம் வந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னொன்று இருக்குது, இன்னொரு பக்கம் இருக்குது. அது நம்ம எல்லாமே யாருனா நம்ம எல்லாம் துன்மார்க்கிறது, பாவிகள், பாவத்தோட தொடர்பு வச்சு அதுக்குள்ள உழந்திருந்தவங்க. ஆனா இப்போ தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்னா மாற்றங்கள் நடக்கணும், நமக்குள்ள அந்த பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வரணும். இதை நம்ம தான் செய்யணும், நினைச்சிக்க கூடாது யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை செய்ய சொல்லுவாங்க, யாரோ வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. உண்மையாவே தேவனுடைய பிள்ளையா இருந்தா பாவத்தை வெறுக்கக்கூடிய வெறுப்பு நமக்குள்ள இருந்து வரணும். அதுதான் கர்த்தர் சொன்னார், நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஒருவேளை சத்தியம் ஒருத்தருக்குள்ள வந்து ஒருத்தர் சில பாவங்கள்ல இருந்து சுத்தமாக்கப்படலைன்னா அவர் உண்மையிலே பாவி, அவர் என்னைக்குமே மாற மாட்டாரு, அவருக்கு ஒரு மகா பெரிய அழிவு தான் உண்டு. ஏன்னா அந்த சத்தியத்தை விட ஒருத்தரை திருத்தக்கூடிய ஆப்ஷன் வந்து வேற எதுவுமே கிடையாது. இது அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்திற்கு வல்லமைகள் அது இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு உண்மையான புது சிருஷ்டி வந்துட்டு அவர் உணர்வார். உணர்ந்து அவர் தான் என்ன பண்ணுவார்னா முதல்ல அந்த போராட்டத்துக்குள்ள இறங்குவார். ஏன்னா என்னைக்குமே தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம வழிபடுகிற தேவன் அவர் எத்தன்மை உள்ளவர், இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் நம்ம தேவனை பற்றி. சங்கீதம் 4:5.
நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
5:4 படி 5:4.
நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை.
பாருங்க, நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம் மண்டையில் சேருவது இல்லை. யோசிங்க, தீமை அவர்கிட்ட போகாது, துன்மார்க்கத்தில் அவருக்கு என்னைக்குமே எது இருக்காது, பிரியமே இருக்காது. அப்ப யோசிச்சா இன்னைக்கு நமக்குள்ள சில துன்மார்க்கங்கள் இருக்குது அப்படின்னா இது யார் பிரியப்பட்டு இருக்கிறா இந்த துன்மார்க்கத்தினால அப்படின்னா தேவன் பிரியப்பட மாட்டாரு. ஆனா நம்ம அர்ப்பணிச்சிட்டோம், அப்பா உம்முடைய திட்டத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், என்னுடைய முழு வாழ்க்கையை நான் உணவு உமக்காக அர்ப்பணிச்சிட்டேன். பட் அர்ப்பணிச்சுட்டு இப்ப நமக்குள்ள சில துன்மார்க்கங்கள் இருக்குதுன்னா இந்த துன்மார்க்கங்கள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. அப்ப இவைகள் இருக்குதுன்னு சொன்னா இதனுடைய பொருள் என்ன, நமக்கு இன்னும் கான்சன்ட்ரேஷன்னா என்ன புரியல. சும்மா ஒரே தேவன் இருக்கிறார் கண்டுபிடிச்சிட்டோம், அந்நிய பாஷை அது இதுன்னு சொல்லிட்டா சபைக்குள்ள வளரக்கூடாது, அந்தி கிறிஸ்து அமைப்பு இதெல்லாம் சும்மா லிட்டரலா புரிஞ்சிட்டோம். எப்படின்னா சில ஒழுக்க நன்னெறி வார்த்தைகள் அங்கங்க எழுதி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தெரியுமா, ஆ தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். பட் உடன்படிக்கை என்பது அது ஏதோ ஒரு விஷயம் மாதிரி செஞ்சுட்டு போறது இல்ல. இதுதான் நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல எடுத்தோம், இட் இஸ் நாட் பிரசன்டேஷன், போய் எதையோ ஒரு பிரசன்ட் பண்ற மாதிரி கொடுத்துட்டு வர மாதிரி இல்ல. உடன்படிக்கை என்பது ஒரு வருஷம் கேட்டோம், அதனுடைய முடிவுல ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான், அப்படி கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி வாய்ப்புக்குள்ள ஒருத்தர் வரும்போது அவர் கணக்கு போட்டு பார்க்கணும்னு கர்த்தர் ஏற்று சொன்னார். கோபுரம் கட்ட மனதா இருந்தால் அவன் கணக்கு போடு, நீ பாதியில நிறுத்தினா அது உனக்கு அவமானம், உனக்கு நஷ்டம். ஸோ இதே மாதிரி நன்கு நிதானிச்சு இந்த ஓட்டத்துக்குள்ள எங்க ஆகணும், அப்படி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த ஓட்டத்துக்குள்ள வந்துட்டா நிச்சயமா இந்த பாவத்துக்கு விரோதமான போராட்டம் நம்ம போராடியே ஆக வேண்டும். அது விசேஷமா அந்த விஷயங்கள்ல லெவல் இருக்கு, லெவல் இருக்கு. நான் சொல்றேன், இந்த மாம்சத்தின் படியான விஷயங்கள் எல்லாம் சில பொதுவான பாவங்கள் இருக்கு, அந்த பொதுவான பாவங்கள்ல போய்கிட்டு நம்ம இப்படி அளவுகளா வச்சுக்கிற கூடாது. கொஞ்சம் போய் செஞ்சுட்டு தோத்துட்டு வந்து அப்புறம் ஐயோ செஞ்சுட்டேன் வருத்தப்படுற, பிரதர் சொன்னாரு தேவனுடைய வார்த்தைகள் கூட இருந்துச்சு, அதனால இதை நான் அளவு வச்சு நான் இதுல இருந்து ரிலீஸ் ஆகிறேன், இல்ல. அதை நீ எப்படி செக் பண்ணனா, சில பாவங்களுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கவர்மெண்டே அது பாவம்னு சொல்லு, உலகமே சொல்லுது அது பாவம், அப்படிப்பட்ட பாவிகள் வந்து தண்டனைக்கு உரியவும் இன்னைக்கு உலகமே சொல்லு. ஒருவேளை அப்படி உலகமே சொல்ற விஷயத்த ஒரு புது சிருஷ்டி செஞ்சுக்கிட்டு நான் இந்த பாவத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல விடுபட்டுருவேன், இது கூட ஒரு மாம்ச பலவீனம் அப்படின்னு அவர் அதுல அளவு வச்சாருன்னா அது வேலைக்காரு, அது விஷயம் இல்லை. நம்ம சொல்றது நம்ம உணர்வுகள்ல ஏற்படுகிற விஷயங்கள், எண்ணங்கள்ல பேச்சுக்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுகிற விஷயங்கள், ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ள நம்ம போகாதபடி நம்ம தடுக்கிற விஷயங்கள், போராடுகிற விஷயங்கள், இது இதுதான் போராட்டம். பட் பேசிக்கான ஃபண்டமெண்டல் இருக்குது இல்ல. உதாரணம் சொல்லணும், என்னென்ன சொல்லலாம், இப்போ ஸ்மோக் பண்றது, இப்ப புகை பிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த அட்டையிலே என்னதான் போட்டிருப்பாங்க, இல்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னா அந்த கடை வாசல என்ன எழுதி போட்டிருப்பாங்க. அவரே சொல்றார், உலகத்தானே சொல்றார், இது வந்து உடம்புக்கு கேடு. பட் ஒரு புது சிருஷ்டி இந்த பழக்கத்துக்குள்ள போறாருன்னா இவர் யார் முதல்ல, முதல் கேள்வி இவர் யார்னா, இவர் முதல்ல ஒரு நியூ கிரியேஷனே கிடையாது, இவருக்கு இன்னொரு ட்ரூத் வந்து என்னன்னு புரியல. சோ அப்படியான முறையில மிக பொல்லாத பாவங்கள், பேசிக்கான பாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை இருந்துட்டு இந்த ஓட்டத்துக்குள்ள இல்ல இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ள இருந்தா அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் வேதனைகளுக்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எப்படி இப்போ ஒரு பெரிய ரன்னிங் காம்படிஷன் நடக்குதுன்னு வைங்க, அதுல ஜெயிச்சா ₹1,00,000 பரிசு அந்த ரன்னிங்ல, சரிங்க எல்லாரும் போறாங்க, ஒருத்தருக்கு கால் வந்து முடவமா இருக்கு அவரால் நடக்கவே முடியாது, ₹1,00,000 பரிசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த காம்படிஷன் நான் கலந்துக்கலாம்னு வந்து நின்னாருன்னா எப்படி இருக்கு, ஜெயிப்பாரா, நடக்கவே முடியாது அவரால், அவர் யாராவது தூக்கிட்டு தான் வரணும். ஆனா பரிசு ₹1,00,000, இதுக்காக நானும் அந்த ரன்னிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு உள்ள வந்தார் எப்படி இருக்கும். இதே மாதிரி தான் சில துணிகரமான பாவங்கள், இதெல்லாம் அப்போ சொல் பவுல் எழுதினார், அவைகளின் பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது, பொல்லாத பாவங்கள் சொன்னாரு. இந்த மாதிரியான பாவங்கள்ல தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தா அது ஒரு சரியான புது சிருஷ்டிக்கு உரிய அளவு இல்லை, அது தேவையில்லாம தேவனுடைய தண்டனைகளுக்குள்ள அது உட்படுத்தும். ஏன்னா இப்ப ஒரு உலகத்துல ஒருத்தர் அப்படி இருக்கிறாருங்களேன், அவங்களுக்குரிய காலம் வேற, அப்ப பாத்துக்கலாம். அதே ஒருத்தர் புது சிருஷ்டியா இருந்துகிட்டு இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்துக்குள்ள இருந்துட்டு ஒருத்தர் அப்படி இருந்தாருனா தேவனையே இது எப்படின்னா தீண்டி பாக்குற மாதிரி. அப்போ தேவையில்லாத சில பாதிப்புகளை சில ஆபத்துக்களை வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வருத்தப்படணும், ஐயோ இந்த ட்ரூத்து கேட்கறதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா இருந்தேன், இந்த ட்ரூத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. இது சத்தியத்தின்படியான பிரச்சனை கிடையாது, நம்மளுடைய மிஸ்டேக்னால வந்த பிரச்சனை. இதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்கு, வாசிக்கலாம். ஒன்று குழந்தைகளுடைய புத்தகம் 5:13.
புறமே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள்.
ஆமா, இங்க என்ன சொல்றாரு, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து அப்படின்னா இந்த ஓட்டத்துக்குள்ள சபைக்குள்ள இல்லாம உலகத்துல இருக்கிற ஓட்டம், இந்த உலகத்துல எவ்வளவு பாவிகள் இருக்கிறாங்க, அவங்களை அவங்களா இப்போ பாவியை செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, அவங்களுக்குள்ள என்ன தண்டனை கிடைக்கும், அது தேவன் தீர்ப்பு செய்வார், அது தேவனுடைய விஷயம். பட் இங்க புறமே இருக்கிறவர்களை குறித்து நம்ம பேசல, பட் இங்கே இருக்கிறவங்க அதுதான் விஷயம். வசனம் படிக்கலாம், 11 அதே அதிகாரத்தில்.
நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாரதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாரதனைக்காரர் இவர்களோட எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே.
ஆமா, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அருமையான சில விளக்கங்கள் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த உலகமே கெட்டு போய்தான் இருக்கு. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்களோட கலக்க கூடாதுன்னா இந்த உலகத்தை விட்டே போக வேண்டியது இருக்கு. பட் அப்படி அவர் சொல்ல வரல, மாறாக சபை சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன், இதுதான் விஷயம், சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசை காரனாயாவது, விக்கிரகாராதனை காரனாயாவது, உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரன் இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக், பயங்கரமான பாவங்கள் இந்த உலகத்திலேயே இருக்கிற நிலைமையில நல்ல மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படிப்பட்ட பாவம். ஸோ இந்த பாவத்தை ஒரு சகோதரன் ஒருவர் செஞ்சாருன்னா அது நல்லதல்ல, அவருக்கு இன்னும் அந்த ஓட்டங்கள் புரியவில்லை என்று அர்த்தம். அப்படி இருந்தால் அது அநேக நஷ்டங்களுக்குள்ள வேதனைகளுக்குள்ள அது செலுத்தும். ஏன்னா இது ஒரு பரிசுத்தமான ஓட்டம், தேவனுடைய வார்த்தைகள் சத்தியங்கள் நிரம்பிட்ட. ஒருவேளை நாமினல் சிருஷ்டின்னு சொல்லக்கூடாது எப்படின்னு தெரியல, பட் ஒரு புது சிருஷ்டியின் ஐக்கியத்தில் அது ஒரு ஆரோக்கியம் அல்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒருவேளை எந்த சகோதரனும் சகோதரிகளும் ரொம்ப நிதானத்தோட கவனத்தோட இருக்கணும், இருந்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் நம்ம பார்க்கிறோம், இந்த மாம்சத்தை நம்ம கண்ட்ரோல் பண்றதுல இது ஒரு ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலை கூட தேவன் நம்முடைய இருதயம் பார்க்கிறார். ஆனா எந்த விஷயம்னா ரொம்ப துன்மார்க்கமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு உள்ள வரணும், உள்ள வந்து நிற்கும். அதுக்கப்புறமும் நமக்குள்ள போராட்டங்கள் இருக்கு, உணர்வுகள் அடிப்படையில போராட்டங்கள் நமக்குள்ள நடக்கும். அப்படி நடக்கும்போது சில தோல்விகள் ஆனா கூட நம்ம இருதயத்தை தேவன் அவர் என்ன பண்றார்னா அதை கவனிச்சு கொண்டு அவர் இருக்கிறார். இதுதான் நம்ம இந்த அர்த்தம் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம், அதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6:19 வாசிக்கலாம்.
உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்க அடிமைகளாக ஒப்புக்
கொடுங்கள். முன்னாடி அசுத்தங்களை நடப்பிக்கிறதுக்கு நம்ம சரீர அவயங்கள் பயன்பட்டுச்சு, பட் இப்போ என்ன நடக்கணும்னா நம்ம பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்ம சரீர அவயங்கள் பயன்பட வேண்டும். அப்பனா இந்த சரீரம் என்பது ஒரு புது சிருஷ்டிக்கு எதிரியாக தான் இருக்கும். எந்த விதத்துல எதிரி அப்படின்னு கேட்டா புது சிந்தை ஏதோ ஒன்று செய்து, சரீரம் ஏதோ ஒன்று செய்துன்னா இது ரெண்டுமே வேற வேற கிடையாது. இந்த இந்த சரீரம் என்பது என்னன்னா இது வெளி தோற்றம், புது சிந்தை என்பது உள் தோற்றம். பட் அந்த உள்ள என்ன நடக்குதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் வெளியில வரும். முன்னாடி பழைய மனுஷன் இருந்து சில பாவங்கள் தீமைகள் செய்ய சொன்னா அதெல்லாம் அந்த சரீரம் செஞ்சுக்கிருந்துச்சு, அதிலே பழகுச்சு. ஆனா இப்ப புது சிந்தை வந்துட்டு புதிய விஷயத்த செய்ய சொல்லுது. புதிய விஷயத்த செய்ய சொல்லும் போது இந்த பாடி ஒத்துக்கிறார், உடனே எடுத்து செய்யாது. ஏன்னா இது வந்து நார்மல், ஒரு சைக்காலஜி மாதிரி தான். நல்ல உதாரணம் சொல்லலாம்னா நம்ம பேசுவோம், இந்த டைப்ரைட்டிங் போய் படிக்கிறோம் இல்லைங்களா. படிக்கும் போது பாத்தீங்கன்னா முத முதல்ல போன உடனே இந்த விரல் மனசு சொல்லும், நீ கரெக்டா ஏவ அமுக்கு அப்படின்னா இது ஏவ அமுக்காது, அமுக்காம பக்கத்தில் உள்ள எஸ் எதையாவது ஒன்னு மாத்தி அமுக்கு. ஆனா இருந்தது என்னதான் சொல்லுச்சு, அதுக்கு என்னதான் கமாண்ட் கொடுத்துச்சு, நீ போய் ஏவ பிரஸ் பண்ணிடு, பிரஸ் பண்ணிடுதா சொல்லுச்சு. ஆனா இது பிரஸ் பண்ணிச்சா பண்ணு, அதே மாதிரி பேஸ் இதை டச் பண்ணு அப்படின்னு இந்த விரலுக்கு சொல்லுதுன்னா அது அதை டச் பண்ண, வேற எங்கேயோ போய் இது ஆரம்ப ஸ்டேஜ். இருதயம் சொல்லுது ஆனா சரியா செய்ய மாட்டேங்க இல்ல மாறு. ஆனா நாளாக நாளாக பயிற்சியாக 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 ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு 1 வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கண்ணெல்லாம் பார்க்கவே தேவை. இருதயம் கரெக்டா அந்த கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தா போதும், வேறல என்ன பண்ணும் அது அப்படியே டைப் பண்ணிட்டே வரும். இதே போலதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஓட்டம் கூட, பிகினிங்ல இந்த புது சிந்தை இதுவரை பாவத்துக்கு பழகிட்ட சரீரத்தை பரிசுத்தமானதுக்கு பழக்கணும் அப்படின்னு அது முயற்சி எடுக்கும் போது ஒத்து வராது, ஒத்து வராது, கஷ்டம்தான் ஏற்படும். ஆனா அந்த கஷ்டத்தை நம்ம தோல்வின்னு எடுக்கக்கூடாது, மாறாக தொடர்ந்து எந்திரிக்கும், தொடர்ந்து நம்ம முயற்சிகள் ஏறெடுக்க வேண்டும். அப்படி முயற்சிகள் ஏறெடுக்க 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 நாளடைவுல இந்த சரீரம் என்ன ஆகும்னா அது அப்படியே தோத்து போய், இல்லைன்னா அது அப்படியே பலவீனம் அடைஞ்சு புது சிந்தைக்கு அது சரண்டர் ஆகிடும். சரி ஓகே நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு அது வந்துடும். அப்படி வர்றது தான் ஒரு சரியான வெற்றியினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் பார்க்கிறோம் தேவன் சொல்லிய அந்த வார்த்தையின்படி நாம் இந்த மாம்சத்துல கூட தேவனுடைய சித்தம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோமோ ஆவிக்குரிய விதத்துல அந்த அளவுக்கு இந்த மாம்சத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா தேவன் நம்மளுடைய இந்த மாம்ச வளர்ச்சிய பொதுவில் இல்ல, இந்த விஷயத்த மாத்திரம் எங்க பார்த்துட்டு இருக்கிறார்னா நம்முடைய அந்தரங்கத்துலதான் கிளீனா வாஷ் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா இங்க வந்து காமன், ஏன்னா அந்த மாம்சத்துக்கு இருக்கிற கெட்ட குணங்கள்ல ஒரு அருமையான கெட்ட குணம் என்னன்னா இதுக்கு வேஷம் போட தெரியும். வேஷம் போடுறதுலயும் நடிக்கிறதுலயும் வந்து நம்பர் 1 வந்து இந்த மாம்சம், அப்படியே நல்லவரா அழகா அப்படியே ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்து அழகா நின்று போயிடும். ஆனா மற்ற இடங்கள்ல போகும்போது அப்பதான் தெரியும் இந்த மாம்சம். எனவே இடத்துக்கு தகுந்த மாதிரி இது தன்னை மாத்திக்கும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா எப்பயுமே மாறாதது எதுன்னா நம்ம இருதயம். அதுக்கு பொய் சொல்ல தெரியாது, உள்ளதை அப்படியே காமிச்சோம், அப்படியே எடுத்து வச்சு காமிச்சோம், உன்னோட உண்மை தன்மை என்ன அது காமிச்சோம். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன எங்க கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம யார் என்பதை எங்க கண்டுபிடிக்கலாம்னா சில பாவமான செயல்பாடுகள், இல்லைனா சில இச்சைகளுக்கு எடுத்த விஷயங்கள், இல்லைனா பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், இங்க போ இங்க இந்த மாதிரி அனுபவம் வரும்போதான் தெரியும் ஒருத்தர் எந்த அளவுக்கு ட்ரூத்ல வளர்ந்துருக்கிறாரு, அவர் யார் அப்படின்றத நம்ம அந்த மாதிரி சூழலை தான் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் தேவன் வந்து அதை செக் பண்றாரு. இன்னைக்கு மன்னா கூட நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் தேவனுடைய அந்த பார்வை நம்ம இருதயங்களை வச்சு இருக்கு. ஆனா சகோதர சகோதரிகளை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நம்ம எல்லா சந்தர்ப்பங்களையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த உத்தமத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. யார் உத்தமன் என்பது அவருக்கு நல்லது. அவருக்கு முன்னாடி ஒருவருமே என்றைக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா வேஷம் போட முடியாது. அதனாலதான் தேவனுக்கு அருமையான வார்த்தை இருக்குது, அவர் இருதயங்களின் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர். சும்மா தோற்றத்தை கிடையாது, இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்கிறவர். யார் உத்தமன் என்பது அவர் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அப்ப அவருக்கு முன்னாடி நம்ம உத்தமர்களாய் மாறுவதற்கு ஏதுவாக வாழ்க்கை வாழும். சில நேரம் நம்ம கெட்டவங்களா இருப்போம், நல்லவங்களா மாறினா கூட உடனே மனுஷனுக்கு தெரியாது, என்னதான் இருந்தாலும் நீ திருடன் தானே அப்படிதான் சொல்லுவோம். ஆனா தேவனுக்கு தெரியும் இவர் எந்த அளவுக்கு சத்தியத்துக்காக முயற்சி எடுத்து மாற்றங்கள் காண்பித்திருக்கிறார். சோ இப்படித்தான் நம்மளுடைய நன்மையும் சரி நம்முடைய தீமையும் சரி கிளீனா பிச்சக் பண்றவர் யாருன்னா நம்முடைய தேவன். அவருடைய ஆவி மூலமா அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு நம்ம வசனம் படிக்கலாம் மீண்டும் ஆய். அதே 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் 4:7.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
ஆமா, இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றிருக்கிறோம்னா மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம். பட் இப்போ இதனுடைய ப்ராசஸ் ஒரு நல்ல ஒரு ஒப்புமை, இந்த 7வது வசனம், இந்த ஒப்புமை புரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப பியூட்டியா இருக்கும், ஓட்டம் ரொம்ப அருமையா இருக்கும். என்னன்னா, இந்த மண்பாண்டம் என்பது சரீரம், பொக்கிஷம் என்பது புது சிந்தை. நல்லா ஒரு அருமையாய் தங்க நகைகள் அள்ளிட்டு போய் ஒரு ஒரு மண்பானைக்குள்ள ஒழிச்சு வைக்கிற மாதிரி. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, தேவன் இந்த புது சிந்தையை இந்த சரீரத்துக்குள்ள மண்பாண்டம் மாதிரி சரீரத்துக்குள்ள கொடுக்குறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஆக்சுவலி மண்பாண்டம் என்பது என்ன அர்த்தம், அது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு பாதுகாப்பு பெட்டகம் கிடையாது, ஈஸியா உடஞ்சு போயிடும், அதான் விஷயம். ஆனா ஏன் அதுக்குள்ள வைக்கிறாருன்னா, அதுலதான் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. ஏன்னா இந்த பொக்கிஷம் என்பது அப்படியே ஒரு பிக்ஸ்டு பொருள் கிடையாது. இந்த பொக்கிஷம் என்பது எப்படி எப்படிப்பட்டதுன்னா, வளரக்கூடியது, வளரக்கூடியது. தேவன் ஏன் மண்பாண்டத்துக்குள்ள வைக்கிறார், சரீரத்துக்குள்ள வைக்கிறாருன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா ஆகணும். பவுல் சொல்றாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம ஓட்டத்தை முடிக்கிறது இதுலதான் இருக்கு. எப்படி இதுல இருக்குது, இந்த பொக்கிஷம் மண்பாண்டத்துக்குள்ள இருக்குது. சோ இந்த மண்பாண்டம் ஒரு புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி என்ன ஆகணும், ஒரு தாயினுடைய கருவுல இருக்கிற மாதிரி அது வளர வேண்டும். அதே மாதிரி வளர்ந்து 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 பாருங்க, மண்பாண்டம் அப்படியே இருக்கு, உள்ள உள்ள பொருள் வளர்ந்துகிட்டே போனா என்ன நடக்கும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா என்ன நடக்கும், மண்பாண்டம் உடை. எது உடைச்சிருச்சு, மண்பாண்டம், அந்த பொக்கிஷமானது உடைச்சிச்சு. அப்படி அந்த மண்பாண்டம் வந்துட்டு அந்த பொக்கிஷத்தை உடைச்சிச்சுன்னா, அதுதான் பார்க்கிறோம் பரலோக வாய்ப்புக்கான மரணம். நாம் ஜெயம் கொண்டவர்களா மாறிட்டோம்னு அர்த்தம். எதை எதை உடைச்சிருச்சு, மண்பாண்டத்தை எது உடைச்சிச்சு, பொக்கிஷம் வளர்ந்து உடைச்சிருக்கு. இது வந்து வெற்றி, இது வெற்றி உள்ள விஷயம். ஆனா இதுக்கு மாறாக என்ன நடக்கக்கூடாதுன்னா, இந்த பொக்கிஷம் உள்ள அப்படியே இருக்கிறது, வளராம இருக்கிறது. இதுக்கு மாறாக எது வளர்ந்துட்டே போகுதுன்னா, மண்பாண்டம் மாத்திரை வளர்ந்துட்டே போகுது. இப்படி மண்பாண்டம் மாத்திரை வளர்ந்துட்டே போனா இது எப்படி இருக்குன்னா, இது பொக்கிஷத்துக்கு ஆபத்து. மண்பாண்டம் வளர்ந்துட்டே போகுது, பொக்கிஷம் அப்படியே இருக்கு. ஸோ இப்படி இருந்தா இது கூட ஒரு மரணம் தான். இந்த மரணம் என்னன்னா, இது செகண்ட் டெத், இது ஒரு இரண்டாம் மரணத்திற்கு உரிய ஆபத்து. இந்த கிங்ஸ் வந்து ரசல் அவருடைய எழுத்துக்கள்ல ரீப்ரிண்ட் நம்பர் 5902, அதை நீங்க இங்கிலீஷ்ல போய் அந்த ஆர்டிக்கல் படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பைபிள் சொல்லுகிற ரகசியம் அது இதுதான். என்ன சொல்றாரு, புது சிந்தை வந்து மாம்சத்தை சாகடிச்சா அது வெற்றி, ஆனா மாம்சம் புது சிந்தையை சாகடிச்சிருச்சுன்னா அது தோல்வி. ரெண்டுமே மரணத்தான். புது சிந்தை மாம்சத்தை சாகடிச்சாலும் மரணத்தான், மாம்சம் புது சிந்தையை சாகடிச்சாலும் மரணத்தான். ஆனா அந்த மரணத்துக்குள்ளதான் இருக்குது முக்கியமான ரிசல்ட். புது சிந்தை மாம்சத்தை சாகடிச்சுன்னா மரணம், பூமிக்குரிய ரீதியில மரணம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக வாய்ப்புக்குள்ள போலாம். ஆனா இதே இது மாம்சம் புது சிந்தையை சாகடிச்சிருச்சுன்னா மரணம். என்ன மரணம், இரண்டாம் மரணம், டோட்டல் லாஸ், டோட்டல் லாஸ். இப்படி ஒருத்தர் இருந்தாலே தெரியாம முற்றுமுடிய அழிந்து போகக்கூடிய நிலை. அப்ப இதுதான் நம்ம சிந்திக்கணும். இந்த மாம்சம் இப்ப நமக்குள்ள எழும்புகிற சின்ன சின்ன பலவீனங்கள், குறைகள், இவைகள் கவனிக்கப்பட வேண்டியவைகள். இவைகள்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி நம்ம நினைக்கவே வேண்டாம். கஷ்டம்தான், நிச்சயமா மாம்சத்தை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்தான். ஆனா முடியவே முடியாதுன்னு மாத்திரம் நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவி இருக்குது. நம்மளால முடியாது, ஆனா தேவன் கொடுத்திருக்கிற ஆவியினால முடியும். வசனம் வாசிக்கலாம், ரோமர் 6:14 வசனம்.
நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவ் வேர்டு இது. நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, ஏனென்றால் நாம் தேவனுடைய கிருபைக்கு உள்ளானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நியாய பிரமாணத்தின்படி பார்த்தா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாலே அவ்வளவுதான், அவர் தண்டனைக்குரியவர். அவர்வேளை அது மரணத்திற்கு ஏதுவான அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாருனாலும் முடியவே முடியாது, அவர் செத்தேதான் ஆகும். பட் கிருபை என்பது என்ன அர்த்தம்? நான் ஒரு முறை தவறு பண்ணிட்டேன், அப்ப நான் தேவன் கிட்ட போய் அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன், எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் ஜெயம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னா தேவன் தருவாரா இல்லையா? நிச்சயமா தருவார். அப்பையும் தோத்துட்டு மூணாவது தடவை போய் தேவன்கிட்ட, தேவனே நான் இப்பயும் தோத்துட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா தருவாரா இல்லையா? தருவார். எவ்வளவு காலம் தருவார்? அது கேட்கிற உங்களுக்கும் இல்ல எனக்கும், அதை கேட்கிற தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. வேஷம் போடுற மாதிரி இருந்தா இல்ல, ஆனா உண்மையிலேயே மனசுல உணர்ந்து ஜெயம் எடுக்கணும் என்ற மனசோட போய் நம்ம கேட்டா தேவன் நமக்கு தராது. ஏன்னா அவருக்கு முக்கியம் எப்படியேனும் ஒரு வெற்றியை நாம் அடைஞ்சிடணும், அந்த பாவத்தை நாம் வெறுக்கணும். அதுதான் சகோதரர் அருமையா ஒரு இடத்துல எழுதியிருப்பார், என்னன்னா, இந்த மாம்சம் தானாக அழியாது, இந்த மாம்சத்துக்கு தானாக அழிவு கிடையாது, இந்த மாம்சத்தை நாம தான் அழிக்கணும், இது இதுவா அழியாது. இப்ப உதாரணத்துக்கு தேவன் முத முதல்ல மனுஷனை சிருஷ்டி பண்ணும்போது சொன்னார், நீ அந்த கனியை குத்திக்கிற நாளில் சாகவே சாவாய். அப்ப அந்த சாவுக்கான முயற்சி எடுத்தது யாருன்னா மனுஷன் தான் எடுத்தான், எடுத்து என்ன பண்ணான்னா அழிவை ஏற்படுத்தணும். இதே தான் இப்ப ஆவிக்குரிய முறையில இந்த மாம்சத்துல இருக்கிற வரையில நம்ம பரலோகம் போக முடியாது. இந்த மாம்சத்தை விட்டு நம்ம எப்ப வெளியில வரமோ அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். இந்த மாம்சத்தை இங்க நம்ம ரிலீஸ் பண்ணணும், அந்த பொக்கிஷத்தை வச்சு அந்த மண்பாண்டத்தை உடைக்கணும். உடைச்சாதான் நம்ம எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அப்படின்னா மண்பாண்டத்தை உடைக்கிறது எப்படி? அதுதான் பாக்குறோம். அந்த மாம்சத்தின் ஒவ்வொரு தீமைகள் என்ன, ஒவ்வொரு பலவீனங்கள் என்ன, இதை நம்ம அறியணும். நான் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவன் சகோதரனா சகோதரியா, என்கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்ன, ஏற்ற இருக்கிற மாம்ச பலவீனம் என்ன, இதை வந்து இன்னொரு சகோதரன் சகோதரிய சொல்லணுமா? இல்ல, என்னை பத்தி எனக்கு தெரியாது, நிச்சயமா தெரியும். என்னை பத்தி எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். ஒருவேளை பொதுவுல சொல்ல தெரியலனாலும் தேவன் சமூகத்துல அருமையா போய் உட்கார்ந்தா அருமையா தெரியும் நான் யார், என்கிட்ட எவ்வளவு பலவீனம் இருக்கும். ஏன்னா மற்றவர்களுக்கு அநேக நேரங்கள் நன்மைகள் மட்டும்தான் தெரியும், நம்ம கூட நன்மைகளை மட்டும்தான் சொல்லுவோம், நான் அப்படி நான் இப்படி எல்லாம் சொல்லுவோம், ஆனா நம்மளுடைய பலவீனம் நமக்கு தான் தெரியும். சோ இந்த பலவீனங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பலவீனம் தானா போகாது, அதுவா காலங்கள் ஆக 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 சரியா போயிடும், அப்படி இல்லை. இந்த பலவீனங்களை நாம் தான் வெளியில எடுக்கணும், அல்லது இந்த இப்படிப்பட்ட கிரியைகள் இல்ல மாம்சத்தின் செயல்பாடுகளை நாம் தான் அழிவுக்கு உட்படுத்த வேண்டும், இல்லைன்னா அது என்ன ஆகாதுன்னா அழியாது. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம ஸ்டெப் எடுக்கணும். அதனாலதான் நம்ம ஒரு பாயிண்ட் காமிச்சு போன வாரத்துல, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்தரா இருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சோ இது நம்ம மாம்ச விஷயத்துல யோசிச்சு பார்த்தா அருமையா பொருந்தும், நாம தான் ஸ்டெப் எடுக்கணும். அது இந்த பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய மாம்சத்துக்கிட்ட விரோதமா இப்ப வந்த புது சிந்தையை வச்சுக்கிட்டு நாம ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா நம்ம சுயமா முடியவே முடியாது. அதுதான் தேவன் சொல்றாரு, நீ ஸ்டெப் எடு, நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தனா இருக்க முயற்சி எடு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். முடியாத பலவீனத்துல தேவன் அவருடைய பலன் கொடுப்பாரு, அவருடைய ஆவி கொடுப்பாரு, அவருடைய கிருபைகள் கொடுப்பாரு. சோ இதை புரிஞ்சுட்டு நம்மளுடைய பலவீனத்துக்கிட்ட நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் எடுக்க வேண்டும். இதுதான் நம்ம முதல்ல இந்த மாம்சத்துல நம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா முதல் விஷயம் நம்ம பலவீனம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கிட்ட நம்ம நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது அருமையான பாயிண்ட் என்னன்னா எல்லா நேரங்களையும் கண் விழிப்பா இருக்கணும். இப்போ சப்ஜெக்ட் பேசுற நான் இல்ல கேட்கிற நீங்க இந்த டேவோட புடிச்சிடக்கூடாது. ஏன்னா மாம்சம் என்ன பண்ணுன்னா அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கும், ரைட், ஓகே பயங்கர போர்ஸா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல ஒரு மாதிரி அப்படியே சைலண்டா ஆகும், எந்த செயல்பாடுமே காட்டாத மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நயவஞ்சகமா வந்து மறுபடியும் சுத்தி 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 வந்து அது மேல படம் இருக்கும், வந்துட்டு நம்மளை அமைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை முழுக்க நம்ம கவனம் உள்ளவங்களா இருக்கணும், நான் யாரு, நான் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவன், இதை நாம் உணர வேண்டும். இது நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய பலவீனங்கள், பட் அது மாம்ச சம்பந்தமான விஷயம். அதுல நாம் ஜெயம் எடுக்கலாம், நிச்சயமா நம்ம பரலோகத்தினராய் மாற முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல நாம் கவனம் உள்ளவங்களா இருக்கும். இதற்கு கூட வசனம் இருக்குது, எங்கன்னா கலாத்தியர் 6 16 வசனம் பார்த்தீங்க, 16,
இந்த பிரமாணத்தின்படி
ஐந்தாவது அதிகாரம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் 16
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இங்க ஒரு லிங்க் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன லிங்க் கிடைக்குது? ஒருவேளை நம்ம ஆவிக்குரியவங்களா ஜெயம் எடுக்கணும்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். பட் இந்த போராட்டத்துக்கு என்னைக்குமே நம்மளுக்கு என்ன வேணும்னா டூல் வேணும், கருவி வேணும், ஆயுதங்கள் வேணும். ஆயுதங்கள் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், போராட முடியும். அப்ப இந்த ஆயுதங்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதுதான் விஷயம். இந்த மாம்சம் இல்ல மாம்சத்தின்படியான பாவங்கள் கிரியைகள் இவைகள் எல்லாம் வந்து ஒரு இருள் மாதிரி, ஒரு இருள், ஒரு இருட்டு ஏரியா மாதிரி, டார்க்னஸ். பட் இந்த இருள் நம்மளை விட்டு போகணும்னா நமக்கிட்ட என்ன வேணும், வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வந்தாதான் என்ன பண்ணும், இருள் போகும். அப்படியே என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி யாரேனும் ஒரு சகோதரன் சகோதரி தெளிவா ஓட்டத்தை புரிஞ்சுட்டு, பிரதர் நான் இந்த மாம்சத்தை எப்படியேனும் ஜெயம் எடுக்கணும் நான் விரும்புறேன், தேவன் எனக்கு உதவி செய்வார் நான் நம்புறேன் சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்க, அந்த மனப்பான்மை உள்ளவங்க என்ன செய்யணும், ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில அதிகப்படுத்தணும். ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் அவங்களுக்குள்ள அதிகப்படுத்தப்பட வேண்டும், ஆவிக்குரிய தொடர்புகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா எப்பயுமே இந்த மாம்சத்தினுடைய பாவங்கள்ல நல்லா ஊறி போனவங்களை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தனிமையை விரும்புவாங்க, அவங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அவங்க ரொம்ப தனிமை விரும்பியா இருப்பாங்க. ஏன்னா அதுதான் பாவத்துக்கான சாதகமான சூழல். ரொம்ப பழக்கப்பட்டவங்க கிட்டலாம் அவங்க நெருங்க மாட்டாங்க, ரொம்ப தனிமையை விரும்புவாங்க. காரணம் என்ன, அவர் ஒரு பாவி, பாவத்துல பழக்கப்பட்டார். பட் ஸ்பிரிச்சுவல் மேன் ஒருத்தர் ஆகும்போது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் தன்மைகளை மாம்சத்தின் தன்மைகளை ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் அதிக வேண்டும். அதனாலதான் சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு சபை ஐக்கியம், தனிப்பட்ட முறையில தேவனோடு இருக்கிற தொடர்புகள், தேவனுடைய வேதம் மற்றும் வேதத்தினுடைய விளக்கங்கள் அடங்கிய புத்தகங்கள், ஜபம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஜபம், பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஐக்கியம், என்ன பாடுபட்டாயிலும் வரும். ஒருவேளை சில பண நஷ்டம் ஆகுது, சில பொருள் நஷ்டம் ஆகுது, இல்ல பிரதர் இப்படி எல்லாம் என்னால அலைஞ்சா சரீரம் வியாதி ஆகுது, பரவாயில்ல. வியாதி என்பது மரணத்தினுடைய அறிகுறி, பலவீனம் என்பது மரணத்தினுடைய அறிகுறி. நான் மறிச்சாதான் பரலோகம் போகும். எனவே நான் மறிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை அந்த மரணத்திற்கான சில வழிகள் ஆவிக்குரிய விஷயத்தினால கிடைக்குதுன்னா சந்தோஷப்படும், சந்தோஷப்படும். நேர் ஆப்போசிட், நம்ம பாவம் பண்ணா கூட சீக்கிரம் செத்துக்கிறது, பாவம் பாவத்தினுடைய விஷயங்களை தொடர்பு வச்சா கூட நம்மளுக்கு உயிர் சீக்கிரம் போயிடும். ஆனா அந்த வழியில நம்ம மறிச்சோம்னா அது நஷ்டம், அது எந்த பலனும் கிடையாது. சோ எப்படினாலும் இந்த மறிக்க போற சரீரம், ஒண்ணுமில்லாம போகிற சரீரத்தை ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்ம பழக்கப்படுத்தி, அதுல அதை தயார் பண்ணி, அதுல அதை பலவீனப்படுத்தி மரணத்துக்குள்ள கொண்டு போனா அது ஆசீர்வாதம். சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கு இதுல அவர் சொல்றாரு, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒரு 3 மாசம் சபைக்கே வராம இருங்க, எந்த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் எதுவுமே கிடையாது, சைலண்டா இருக்க. சின்ன வயசுல இருந்து என்னென்ன பாவம் வந்துச்சோ எல்லாமே உள்ளவங்க, எல்லாமே உள்ளவங்க. ஒருவேளை செய்ய முடியலனாலும் அந்த சிந்தைகள்ல வந்து அப்படியே முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பைபிள் போதிக்கிற விஷயங்கள், உண்மையான ஓட்டத்தினுடைய வழிமுறைகள் எல்லாமே மறந்துடும், எல்லாமே மாறிடும். எண்ணங்கள், சுய எண்ணங்கள், யோசனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதான் பிரதர் ரசல் சொல்றாரு, சில எத்தனை வருஷங்கள் புது சிருஷ்டியா வாழ்ந்தாலும் தெரியும், ஒரு 3 இயர்ஸ் அவர் சைலண்டா இருந்தார்னா அவர் விரும்பி இருக்க மாட்டாரு, ஆனா அவர் விரும்பாமே அவர் எங்க இருப்பார்னா ஒரு இருளுக்குள்ள இருப்பார். சோ இதான் சாய் நம்ம பாக்குறோம், ஆவிக்குரிய தொடர்புகள் நமக்கு அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு, நம்மை போல இந்த ஓட்டத்துக்குள்ள உடன்பட்டிருக்கிறவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையில தேவனோட ஐக்கியம் இருக்கணும், ஒவ்வொரு நாள் ஜெபம் இருக்கணும். இனி அது இன்றைய காலகட்டங்கள்லன்னா ஒரு நேரம் என்பதே இல்லை, அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப், அவரவர் இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை பார்த்தோம். பட் நம்ம ஞானவான்கள், நமக்கு ஒரு பேர் என்னன்னா ஞானவான்கள், காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் உடையவர்கள். அதான் பொதுவா ஒரு ஹிந்துஸ் கூட ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல பார்க்க நேரிட்டுச்சு. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, யாராவது ஒருவன் தனக்கு கடவுளை தேடுவதற்கு நேரமில்லை என்று சொன்னால் அவன் கடவுள் அவருக்கு கொடுத்த வாழ்க்கையை தவறான பாதையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அதாவது கடவுளை தேடுறது நேரம்லன்னு சொன்னா கடவுள் கொடுத்த வாழ்க்கையவே அவர் தவறா பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ஒரு கருத்துள்ள வாசகம், புரியவே புரியாது ஆனா யூஸ் பண்றான். பட் நம்ம ஆவிக்குரியவர்களா யோசிக்கணும், ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு தொடர்பு இருக்கு. இது நம்ம சொல்ல வர விஷயம் இது போல வெறும் சபை ஐக்கியம் மாத்திரம் கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில உடன் சகோதர சகோதரிகிட்ட ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் வைக்கணும், ஆவிக்குரிய தொடர்பு வைக்கணும். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தோட நம்மளுக்கு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாரங்கள் அது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நம்ம படிக்க வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்படியே அந்த ஆவிக்குரிய விஷயங்களை அள்ளி போட போடத்தான் இந்த மாம்சம் அப்படியே பார்க்கும். ஏன்னா இந்த மாம்சம் எப்படி இவ்வளவு வீக்காச்சு தெரியுங்களா, அதுக்கு அப்படி சாதகமான சூழல் அமைஞ்சிருச்சு. தாயின் கருள் இருந்து வரும்போதே அதே சிந்தையோட வந்தோம், அதே ரத்தத்துல நம்மளும் கனெக்ஷன் ஆகி வந்தோம். அதுக்கப்புறம் இந்த உலகமும் கெட்ட உலகம், இப்படியே அந்த கனெக்ஷன் இருக்க இருக்கத்தான் இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி பழக்கப்பட்டுச்சு. இப்ப இதுல இருந்து வெளியில வரணும்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆவிக்குரிய தொடர்புகள் நமக்கு வேண்டும் வேண்டும். அதனாலதான் கர்த்தர் இயேசு சபை சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் அவர் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் அந்த சபை வாய்ப்பு உள்ளவங்களை பார்த்து அவர் சொன்னாரு, நீங்க எங்கே நாமத்தினால இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறீங்களோ சொன்னாரு. மற்றும் பெந்தே கோசை நாள்ல ஒன்று சேர்ந்து இருக்கும் போது அவருடைய ஆவிய கொடுத்தாரு. சோ இதுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட் எக்லீசியா. எக்லீசியா என்பது இங்க மாத்திரம் இல்ல, ஒருவேளை ரெண்டு சகோதரர்கள் ஆவிக்குரிய முறையில போன்ல நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கிறோம், இல்ல எங்கேயோ பர்சனலா மீட் பண்ணிக்கிறோம்னா அது கூட எக்லீசியா தான், அது கூட அங்க கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் தான். சோ இதுதான் நம்ம பாக்குறோம். இந்த மாம்சத்தை நம்ம மேற்கொள்ளுகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆவிக்குரிய முறையில. அதுல ஒரு வழிமுறை தான் என்னன்னு நம்ம பாக்குறோம்னா, இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம அதிகப்படுத்தும். கஷ்டமா தான் இருக்கும், சில நஷ்டங்கள் ஏற்படும், எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆனா நான் ஸ்பிரிச்சுவல நான் வளர்ந்துகிட்டே போறேன் அப்படி முடியவே முடியாது. எதையாவது ஒன்று நஷ்டப்படுத்திதான் ஆகணும், நஷ்டப்படுத்திட்டு தான் ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்து ஆகும். ஆனா கண்டிப்பா நம்ம நஷ்டம் அடைகிறது தேவனுக்கு அடுத்த விஷயமா இருக்காது. அது உலகத்திலேயே நம்ம ஒரு காலத்துல விட்டுட்டு பறக்க போற ஒன்னாதான் இருக்கும், அதைத்தான் நம்ம நஷ்டப்படுத்துவோம். பட் அது நமக்கு முடியாது, பரவாயில்ல, ஆனா அது நம்ம பழகும். இப்படி பண்ணாதான் அந்த வெளிச்சம் அதிகமாகும், பரவும். வெளிச்சம் பரவுச்சுன்னா இருள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு அகன்றுப்போம். இது எதுவுமே செய்யாம நான் போராடுறேன் நான் போராடுறேன் நான் போராடுறேன் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா அது நல்ல ஒரு போராட்டம் கிடையாது. அப்ப நீங்க பாயிண்ட் அதை நோட் பண்ணிக்கலாம். ஆவிக்குரிய முறையில நம்ம இந்த மாம்சத்தை மேற்கொள்றது இல்ல தேவ சித்தத்தை இந்த மாம்சத்துக்கிட்டு மத்தியில நம்ம ஜெயம் எடுக்கிறது என்பது எப்படி இருக்கும்னா, முதல்ல நம்முடைய பலவீனம் என்னன்னு நம்ம புரியணும். நாம் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்கன்னு புரிஞ்சுட்டு அது மேல ரொம்ப கவனமா இருக்கணும், அந்த பலவீனத்தின் மேல. அப்படி கவனமா இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது தானாக இந்த பலவீனம் நம்ம விட்டு அகலாது, நாம் தான் இதை அகற்ற வேண்டும் என்ற புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள வரணும். அந்த புரிந்து கொள்ளுதலோட இந்த ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம அதிகப்படுத்தணும், வளர்க்கணும். வெளிச்சத்தை உள்ள அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படி அலோவ் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு நல்ல வெற்றியை காண்பிக்கும். இப்படிப்பட்ட வெற்றியினுடைய வழி நமக்குள்ள ஆரம்பிக்கும் போது சில வீழ்ச்சிகள், சில தடுமாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும். ஆனா அதை பார்த்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடக்கூடாது. ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிக்கணும். விழுந்த நிலைமையிலே படுத்துடக்கூடாது, இனிமேல் என்னால முடியாதுன்னு படுத்துடக்கூடாது, மறுபடியும் எந்திரிச்சு நிக்கணும். இப்படித்தான் நம்மளுக்கு வேதம் சொல்லுது, ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இப்படியே பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி ஒரு டைப்பிங்ல ஒருத்தர் பழகி எப்படி தயாராகிறாரு, அதே மாதிரி ஒரு அருமையான புது சிருஷ்டியா நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது புது சிந்தை என்ன சொல்லுதோ அதை இந்த மாம்சம் செய்யும். மாறாக இதுக்குள்ள அந்த பழைய சிந்தைகள் என்ன ஆகும்னா அப்படியே டவுன் ஆயிடும். சில சிலது அப்படி எப்படி இருக்கும், இந்த பலவீனத்துல பசி வருது, தூக்கம் வருது, மற்ற விஷயம் வர மாதிரி. ஆனா முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றிலேயும் உரிமைக்காரனா எது மாறிடும்னா புது சிந்தை மாறிவிடும். அப்படி மாறினதா பவுல் சொன்னாரு, என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு பிரதான அப்போஸ்தலனுக்கே அந்த போராட்டம், இன்னைக்கு நமக்கும் அந்த போராட்டம் இருக்கு. யோசிக்கலாம், இந்த மாம்சத்தை வச்சுட்டு இதற்கு மத்தியில நம்ம புது சிந்தையை எப்படி வளர்க்க போறோம். இது மிக மிக சேலஞ்சான விஷயம். அதான் சில நேரம் கேட்பாங்க, நம்ம உபவாசம் இருக்கலாமா, பாஸ்டிங் இருந்து நான் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா, இது நாமினல் விஷயத்துல இருந்த மாதிரி பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி தேவன் கிட்ட ஏதாவது நம்ம சாதிக்கணும்னு நினைக்க கூடாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் சாப்பிடாம இருந்தா தேவன் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னா, ஒருவேளை நம்ம சாப்பிடாம இருக்கோம்னா இருக்கலாம். எதுக்காகனா அப்படிதான் சாப்பிட்டோம்னா எக்லீஷால தூக்கிடுறேன், இப்ப நான் சாப்பிடாம இருக்கலாமா? தாராளமா சாப்பிடாம இருக்கேன். எதுக்குன்னா சபைக்கு வந்தா நான் தூங்காம இருக்கும். இதே மாதிரி இப்படிதான் நான் சாப்பிட்டு சில ஆகாரங்கள்லாம் எடுத்தா என்னால சில பாவ இச்சைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப சாப்பாட குறைங்க, மூணு நேரம் சாப்பாடு ரெண்டு நேரம் பாருங்க. தப்பு இல்லை. இதை வந்து நம்ம பிரமாணமான எழுதி கொடுக்க முடியாது. ஒரு சில சகோதரர்களுக்கு அப்படி இல்லை, சாப்பிட்டு கூட அவர் இதா இருப்பார், கண்ட்ரோலா இருப்பார். தீமைகளுக்குரிய விஷயத்துல போவோம். சிலருக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த மாம்சத்துக்கு ஆகாரம் கரெக்டா போடாம இருந்தாலே போதும், இது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வரும், அப்படியே வரும். இது இது எல்லா விஷயத்துல போடும். மாம்சம் சாப்பிடுறதுல இருந்து இல்ல சில நிறைய விஷயங்கள் சாப்பிடுறதுல இருந்து இதெல்லாம் ஒருத்தர் அவாய்ட் பண்ணாரு வைக்கிறாங்க. ஒண்ணு ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தா கூட பண்ணலாம். இன்னொன்னு ஆவிக்குரிய முறையில அவர் சில இச்சைகளுக்கு எடுத்த விஷயத்துல தேவனுக்குரியவராய் நான் ஜெயம் எடுக்கணும்னு நினைச்சாருன்னா தாராளமா இருக்கலாம். சோ இப்படித்தான் பாக்குறோம். நான் மாம்சத்தை கீழ்படுத்துகிறேன்னா அது நமக்கு தான் தெரியும் எதுல இந்த மாம்சம். நல்லா பயங்கரமா சாப்பிட்டு நல்லா புஷ்டியா இருந்தோம்னா எப்படி இருக்கும்? டபக்கு டபக்குன்னு எதை எடுத்தாலும் போவரும், வெறி வரும், எரிச்சல் வரும். இதே இது உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு வைங்க, ஏதாவது வருமா? வராது. சோ இதெல்லாம் என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி கூட நம்ம இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதை பர்சனலா முயற்சி எடுக்கணும். இது எல்லாம் நம்ம எடுத்தாலும் தேவன் அந்த முயற்சிகளை பார்த்துட்டே இருப்பார். அந்த இருதயம் அவர் வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணி அவர் தரப்புல இருந்து நமக்கு எப்படிப்பட்ட கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுக்கணுமோ அவர் கொடுத்துட்டே வருவார். சோ இப்படித்தான் இந்த மாம்சத்தினுடைய பகுதிகளில் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த போராட்டத்தினுடைய முடிவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போராடியே ஆகணும். இதுல நடவடிக்கை எடுக்காம யாருமே இருக்க முடியாது. ஒருவேளை அடுத்த வாரம் இல்ல அடுத்த வாய்ப்புல நம்ம ஃபேமிலி பார்ப்போம். ஃபேமிலி பாத்தீங்கன்னா சில சகோதரர் சகோதரிக்கு எப்படி இருக்குன்னா ஃபேமிலியே ஃபுல் புது சிருஷ்டி குடும்பமா இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, அவர் மாத்திரம் ஃபேமிலில இருந்து வந்திருப்பார். அப்ப எப்படி இருக்கும் ட்ரபிள்? அவருக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், டோட்டல் ஃபேமிலியே நியூக்ரியேஷன் லைஃப்ல வந்துட்டாங்க. பட் இவருக்கு அப்படி இல்லை, குடும்பத்துல யாருமே வராதனால நெருக்கங்கள் அதிகமா இருக்கும். சோ இதுல எப்படி இருக்குன்னா சில அளவுகள் வித்தியாசம் ஆகுது. ஆனா இந்த மாம்சம் மட்டும்தான் எல்லாருமே போராட வேண்டிய ஒரு போர்க்களம். இந்த போர்க்களம் வந்துட்டு இவருக்கு அதிகம் இவருக்கு குறைவு சொல்ல முடியாது, அனைவருக்குமே உள்ள போர்க்களம். அப்ப இதுக்குள்ள போராடாம யார் ஒருத்தருமே வெற்றி இலக்கை அவர் தொட முடியாது. சோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப பைனலா நாம் வசனம் ஒன்று வாசிக்கலாம். ரோம 6:12 வசனம்.
ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக.
ஆமா, அப்ப பாருங்க, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. சோ இதுதான் அப்போஸ்தலருடைய கூற்று. நம்மளுடைய சரீரத்தை தேவ ஆவி மூலமாய் அந்த புது சிந்தை தான் என்ன பண்ணும்னா ஆளுகை செய்யும். வேற எதற்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிமைப்பட்டு விடக்கூடாது. 1 Corinthians 6:12 வசனம்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.
இதுதான் அப்போஸ்தலர் பவுலினுடைய ஆலோசனை. அவருடைய அந்த பர்சனல் லைஃப்ல அப்படி இருந்தாரு. நம்ம இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி நமக்கு எதுவுமே இல்லை. பட் நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு தகுதியா இருக்குமா? நாம் செய்கிற செயல் நாம் ஒரு புது சிருஷ்டி என்ற வார்த்தைக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் இருக்குமா? இது நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் அவர் சொல்றாரு, நான் ஒன்றிற்குமே என்ன பண்ண மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். இது என்னால செய்யாம இருக்கவே முடியாது, அப்படி இருக்கவே கூடாது. மொத நடவடிக்கை மாம்சத்திற்குரிய ரீதியா அப்படி எந்த விஷயம் இருக்குதோ அதுக்கிட்டத்தான் நம்ம ஆரம்பிக்கணும். மொத விஷயம் பிரதர், எல்லாம் ஓகே பிரதர், ஆனா நான் போராடி பார்த்தேன், என்னால முடியல பிரதர். அதை அதை நம்ம ஜெயம் எடுக்காம நம்ம ஓட்டத்தை முடிக்க முடியாது. ஸோ அதை நம்ம உடனே ரவுண்ட் பண்ணணும். பார்க்க மழை போலதான் இருக்குது, ஆனா வார்த்தை ரொம்ப தெளிவு. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய காரியங்களுக்குமே ஒழிய வேறொன்றிற்கும் நம்ம அடிமைப்பட்டவங்க இல்லை. ஸோ போராட்டம் தொடரணும், தொடர்ந்துகிட்டே இருக்கணும். போராட்டத்தினுடைய முடிவு வெற்றி. அந்த வெற்றியினுடைய அறிகுறி நாம் சந்திக்க போகிற மரணம். அதுதான் இரண்டாம் சிறை. இதுதான் நீங்க ஆசரிப்பு கூடாரத்துல முதல் சிறைக்குள்ள என்றாகி போராட்டங்கள் நடந்து இரண்டாம் திரையை தாண்டுகிறோம். இரண்டாம் திரையை தாண்டும் போது எப்படி இருக்கும்னா, இந்த சரீரத்தை அப்படியே கலைச்சு போட்டுட்டு அந்த புது சிந்தை மாசனம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேராய் அது கடந்து போகும். சோ இதுதான் வெற்றி. இப்படிப்பட்ட வெற்றி நாம் அடைகிறதற்கு தான் கர்த்தர் இயேசு சொன்னாரு, எங்க அப்பாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். அந்த அப்பாவினுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா ஆகும். அதனுடைய விளக்கம் என்ன? தேவனோடு அர்ப்பணிச்சிட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை முழுமையாய் நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதுதான் தேவ சித்தம். அப்படி முழுமையாய் நம்ம வாழ்க்கை முழுசு வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கையை நாலு பகுதிகளா பிரிக்கலாம். அதுல ஒரு பகுதி மாம்சம், ரொம்ப முக்கியமான பகுதி. சோ இந்த பகுதி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதை புரிஞ்சிட்டு தொடர்ந்து நம்முடைய மாம்சத்திற்குரிய விஷயத்துல நாம் ஒரு கர்த்தருடையவர்களாய் நம்ம வாழணும். ஒரு புது சிந்தைக்கு உரிய ஒரு மனுஷனாய் நம்ம நிக்கணும். அப்படி நம்ம நிற்பதற்கு தான் அநேக விஷயங்கள் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். இதை புரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையாக நாம் வாழ்வதற்கு தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை இறக்கும் பாராட்டி வழி நடத்துவாராக. இதனுடைய தொடர்ச்சி விஷயங்கள் தேவ சித்தம் இருந்துச்சுன்னா நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில பார்க்கலாம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரியப்படுத்துகிறேன். ஆமாம்.